இன்றைய சகஜ வாழ்க்கையில் நாம் எல்லோருமே உடலை விட்டு சென்றால் எந்த நிலையை அடைகிறோம் என்பதை பெரும்பகுதியானோர் நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் குருநாதர் இதிலே அதை தெளிவாகவே நாம் சிந்திக்கும்படி அதை உணர்த்துகின்றார். ஒன்று, இன்னொரு உடலுக்குள் போவோம், அங்கே போய் ஆன்மாவாக ஆட்டி படைப்போம், அல்லது இன்னொரு உடலுக்குள் நோயாக போய் சேர்வோம். ஆக இந்த பற்று கொண்ட உடல்களிலே மீண்டும் புகுந்து அதன் வழிதான் இந்த சரீரத்திலே நாம் இன்று வாழக்கூடிய வாழ்க்கையிலே எதை அதிகமாக நமக்குள் கூர்மையாக வலுவாக நம்முடைய நினைவு உணர்வு அனைத்திலுமே எதை அதிகமாக வளர்த்திருக்கின்றோமோ அதனுடைய எல்லையாகத்தான் நாம் சென்று அடைகின்றோம் என்ற நாம் உடலுக்கு பின் எங்கே செல்கிறோம் என்று யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை, நாம் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. குருநாதர் இதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். அதற்கு இதுபோன்ற நிலைகள் நமக்குள் வராது, அந்த வினைகளை நிறுத்தியே ஆக வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி. சதுர்த்தி என்றால் நிறுத்துதல் என்றால் வாழக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையுமே நாம் அந்த வளர்ச்சியடைந்து வந்த பருவங்களில் இது இப்படி செய்ய வேண்டும், இது இப்படித்தான் நடக்க வேண்டும், இது எனக்கு இப்படி நடந்தால்தான் நல்லது என்று தனக்கும் சரி, தன் குடும்பத்திலும் சரி, தன்னை சார்ந்தவர்களும் சரி, தொழில் செய்யும் இடங்களிலும் சரி, அல்லது மற்ற எந்த நிலைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும், இதுபடிதான் வளர வேண்டும், இதுபடிதான் செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் எண்ணியபடி அங்கு நடைபெறவில்லை, அங்கு செயலாகவில்லை, குடும்பத்திலே வரவில்லை, தொழிலே வரவில்லை, லாபம் வரவில்லை, வேலையிலே நமக்கு கிடைத்த நிம்மதி வரவில்லை என்று இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணியதற்கும் எதிர்பார்த்ததற்கும் மாறுபட்ட நிலையில் வரும்பொழுது நம்மை அறியாமலே அங்கே நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள் அந்த வினைகள் மாறுகின்றது. அந்த வினைகள் மாறும் பொழுது குழந்தையை எண்ணி பாசத்தால் பண்பால் அறிவால் அவன் உயர்ந்த நிலை வளர வேண்டும் என்று எத்தனையோ நாம் எதிர்பார்ப்புகளை குழந்தை மீது ஆசையை நாம் வளர்த்திருந்தாலும் அவன் சரிவர வரவில்லை என்றால் அவனை ஏசுவதும் பேசுவதும் அல்லது அவனை நினைத்து சொன்னபடி கேட்கவில்லை என்று வேதனையும் இப்படி வந்துவிடுகின்றது. கடைசியில் இந்த குழந்தை எண்ணும் பொழுது வெறுப்பும் பகைமையும் வந்துவிடுகின்றது. இதே போன்று கணவன் மனைவியாக வாழ்பவர்களும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் திருமணமானாலும் திருமணமான பின் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளோ எதிர்மறையான உணர்வுகளோ சந்திக்கக்கூடிய நிலைகள் வந்துவிட்டால் கணவர் இப்படி இருக்கின்றாரே என்று மனைவியும், மனைவி இப்படி செய்கிறாளே என்று கணவனும் இப்படி ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு அன்பு கொண்டு பண்பு கொண்டு இணைந்து வாழும் நிலைகளை அங்கே பிரிக்கப்பட்டு அங்கேயும் பகைமைகள் வந்துவிடுகின்றது. ஒரு தொழிலிலே நண்பர்களாகவோ அல்லது தெரிந்தவர்களாகவோ சேர்ந்து கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யலாம், வியாபாரத்தில் முன்னுக்கு வரலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் என்று அங்கே கூட்டமைப்பாக செய்தாலும் அதிலும் ஒருவருக்கொருவர் எதிர்மறையாகி சந்தர்ப்ப பேதத்தால் பெரிதொரு உணர்வுகள் ஈர்ப்பிற்குள் வந்துவிட்டால் சந்தேகமோ அல்லது மற்ற நிலைகளோ வந்த பின் நம்ம எரியாது இனம் புரியாது எதிர்மறையான உணர்வுகள் அங்கேயும் வந்துவிடுகின்றது. ஒன்றாக கூட்டாக செயல்படுத்தும் அந்த தொழிலையும் நண்பர்களாக அல்லது நமக்கு வேண்டியவர்களாக இணைந்து செய்த நிலைகளிலும் அங்கேயும் பகைமை வந்துவிடுகின்றது. இதே போன்று வேலை பார்க்கும் இடங்களிலும் மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, நம்மிடம் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அங்கேயும் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளுக்கும் அவர்கள் சொல்வதற்கும் அல்லது நம் சொல்வதை அவர்கள் கேட்பதற்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கேயும் பகைமை வந்துவிடுகின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் நாம் அன்றாடம் தொழிலுக்காக குடும்பத்திற்காக மற்ற எதையதையோ நாம் முன்னிலையில் வைத்து செயல்பட்டாலும் இதிலே நம்மை அறியாது வெறுப்பும் பகைமையும் வந்துவிடுகின்றது. இந்த பகைமைகளும் வெறுப்புகளும் வந்த பின் நாம் எடுத்துக்கொண்ட நல்ல உணர்வுகள், நல்ல எண்ணங்கள், நம் முகப்பில் வைத்திருந்த இந்த உணர்வுகள் எல்லாம் மாறி யார் மீது அந்த வெறுப்பையும் பகைமையும் வளர்த்தமோ, இது சிறுக சிறுக கூடி இது எல்லா வகைகளிலும் இந்த உணர்வுகள் நம்மை அறியாது இணைந்து கடுமையான வினைகளாக மாறுகின்றது. முதலிலே சொன்ன மாதிரி இந்த உடலுக்கு பின் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு இன்று மனிதனாக வந்துள்ளோம். இன்றைய மனித வாழ்க்கையில் நாம் எதை சேர்க்கின்றோமோ, எதை நமக்குள் விளை வைக்கின்றோமோ, அதற்கொப்பதான் அடுத்த நிலை என்று நீ சிந்தித்து பார். நீ எந்த வினையை சேர்க்க வேண்டும் என்று ஞானிகள் நமக்கு காட்டியிருந்தாலும் அது என்னாது. அது நமக்கு அந்த உணர்வுகள் நம்முடைய எண்ணங்களுக்கு வராதபடி குடும்பத்திலோ, குழந்தையோ, கணவன் மனைவியோ, தொழிலிலோ அல்லது மற்றவர்களையோ எண்ணி அதிலேயே முழுமையாக நம்முடைய உணர்வுகள் சிக்கப்பட்டு நம்மை அறியாமல் வேதனைப்படுவதும் அல்லது நம்மை அறியாமல் ஆத்திரப்படுவதும் அல்லது நம்மை அறியாமலே பழி தீர்க்கும் உணர்வாக இரு நான் பார்க்கிறேன் என்றும் உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்றும் இப்படிப்பட்ட உணர்வுகள் சிறுக சிறுக மேலோங்கி நம் உடலிலே தீய வினைகளாக மாறி நல்ல அணுக்களுக்கு நல்ல உணர்வுகளாக இது போய் செல்லாதபடி தீய உணர்வின் விளைவுகளாக தீய வினைகளாக இது நம்மை அறியாமலே நமக்குள் சேர்ந்து விடுகின்றது. இதை நாம் நிறுத்தி இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி என்று அந்த ஞானிகள் நமக்கு உணர்த்தி வருடத்தில் ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி என்று எல்லோரும் சேர்ந்து அது செயல்படுத்த வேண்டும் என்றாலும் மாதத்திலும் ஒரு நாள் சதுர்த்தி என்று வருகின்றது. அன்றைய நாள் முழுவதுமே நாம் குழந்தையோ, கணவன் மனைவியோ அல்லது கொடுக்கல் வாங்கலிலோ, நண்பர்களுக்குள்ளோ, தொழில் செய்யும் இடங்களிலோ யார் யாரையெல்லாம் நாம் பகைமையாக, வெறுப்பாக, ஆத்திரமாக, கோபமாக, பழிதிருக்கும் உணர்வாக எண்ணினோமோ அவர்கள் எல்லாரும் என்றால் நம்மை அறியாமலே அவர்கள் உணர்வுகள் விளைந்த பின் அந்த உணர்வுகள் அதே நினைவுகளை அதே உணவாக அதே உணர்வாக நம்மை இயக்கி அதே எண்ணத்திற்கு தான் நம்மை அழைத்துச் செல்லும். நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்துவதாக அவர்கள் சரியாக செய்தாலும் கூட நமக்குள் பதிவான உணர்வு நம்மை இனம் புரியாமல் எரிச்சலடை செய்து அவர்கள் தவறு செய்கிறார்கள், அவருக்கு நமக்கு இடைஞ்சல் செய்கிறார் என்று அவர்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களை குறை சொல்ல வேண்டும் அல்லது குற்றமாக சொல்ல வேண்டும் என்று நம்மை அறியாதே இந்த உணர்வுகள் என்னென்ன இந்த பதிவான உணர்வு அவர்கள் சீராக அடுத்து நல்லதாக செய்தாலும் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் மாறி தீமையின் விளைவுகளுக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். அது அந்த பகைமைகள் நம்மை மீண்டும் அவர்களை சந்திக்கும் பொழுது இனிமையான சொல்லோ இணக்கமான சொல்லோ சொல்லாதபடி சந்தேக உணர்வுடன் எதிர்ப்பதமான உணர்வு வரும்பொழுது அவர்கள் முதலிலே அதுபோன்று வெளிப்படுத்தியிருந்தாலும் இரண்டாவது நம்மிடமிருந்து வெளிப்படும் போது இந்த பகைமைகள் வளரக்கூடிய சந்தர்ப்பமாக உருவாகிவிடுகின்றது. இதையெல்லாம் நம்மை அறியாது இயக்கக்கூடிய இதுபோன்ற நிலையிலிருந்து தெளிந்து தெரிந்து தெளிவான நிலையில் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் ஞானிகள் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் அன்றைய நாள் இப்பொழுது சொன்னமே அதுபோன்று அந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்வன எல்லோருக்குமே அந்த மகரிஷின் அரிசக்தி அவர்கள் பெற வேண்டும், அவள் இரத்த நாளங்களில் கலக வேண்டும், அவர் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று நாம் இந்த மானசீகமாக நமக்குள் வளர்த்து கொண்ட அந்த உயர்ந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், சிந்தித்து செயல்படும் திறன் பெற வேண்டும், எங்களை அறியாது இயக்கக்கூடிய தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும், நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என் சொல் அனைவருக்கு இனிமையாக அமைய வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து நாம் இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்ற ஞானிகள் காட்டிய அந்த அருள் வழியாக அது குழந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றிய எண்ணங்கள் உணர்வுகள் நமக்குள் பகைமையாகவோ ஆத்திரமாகவோ வெறுப்பாகவோ பழிதிருக்கும் உணர்வாக நமக்குள் அந்த வினை சேராத வண்ணம் அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நமக்குள் இந்த வினைகளை சேர்த்து கொண்டே வந்தோம் என்றால் அங்கே பகைமைகள் அகற்றப்படுகின்றது. அந்த சந்தேகமோ, இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்ற உணர்வோ, வெறுப்பு கலந்த உணர்வோ, ஆத்திரமான உணர்வுகளோ நம்மை இயக்குவதில்லை, நமக்கு அந்த நினைவுகள் தூண்டுவதில்லை. ஏனென்றால் அந்த வேர்களை நாம், அந்த விழுதுகளை நாம் அறுத்து விட வேண்டும், அதை நிறுத்திவிட வேண்டும், அதை நமக்குள் மீண்டும் முளைக்காது நிறுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே விநாயகருக்கு அன்றைய நாள் பருப்பையும் மற்ற நிலைகளையும் வைத்து அதை வேக வைத்து அதனுடைய செயலை தடுத்து நிறுத்தும் விதமாக ஏனென்றால் ஒரு விதையை நாம் வேக வைத்து விட்டால் மீண்டும் அதை மண்ணிலே அது விதைத்தாலும் அது முளைப்பதில்லை. இதுபோன்று நாம் நம்மை அறியாது நமக்குள் சுவாசித்த நம்மை அறியாது நாம் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட இந்த வினைகள் அது முளைக்காத வண்ணம் அதை வேக வைத்து நாம் நிறுத்த வேண்டும். நமக்கு மட்டுமல்ல இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் இந்த அருள் வழியை பாய்ச்சப்பட போகும்போது நம்மிடம் இழைந்த இந்த சக்தி வேண்டும் அவள் இந்த மூச்சலைகள் அவர்களும் சுவாசிக்கப்படும் அவர்களும் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பம் வரை என்றால் அகசியம் துருவனாகி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான அந்த பேரல் பேரலி உணர்வுகளும் அவனை பின்பற்றி சென்றோர் 33 கோடி தேவாதேவன் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை எடுத்து அந்த விநாயகர் சதுர்த்தி என்ற நிலை நம் உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் இதை உணவாக கொடுக்க வேண்டும். இதை உணவாக கொடுத்து நமக்குள் இது வலிமை சேர்த்து இந்த வினையை நமக்குள் பெருக்கி நம் உடலிலே நல்ல வினைகளாக அந்த விநாயகருக்கு கொழுக்கட்டையாக நாம் எப்படி அது அதற்குள் இனிப்பையும் வைத்து அது வேக வைத்து சுவைமிக்க நிலைகளாக அது படைக்கின்றமோ இதுபோன்று நாம் அந்த பேரருள் பேரொளி என்ற உணர்வுகளை நமக்குள் சுவைமிக்க நிலைகளாக உருவாக்கி நம்மை அறியாது அந்த நஞ்சான நிலைகள் நமக்குள் வினைகளாக சேராத வண்ணம் அது பேரருள் பேரொளியாக உயிருடன் ஒன்றிய நிலையாக பகமை இல்லாது எதிர்ப்பு இல்லாது யாரையும் துன்பப்படுத்தும் நிலை இல்லாது எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக எல்லோருக்கும் நன்மை வைக்கும் உணர்வாக நமக்குள்ளதை சக்தி வாய்ந்த உணர்வாக வளர்க்க வேண்டும். இது எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று இதுபோன்று நாம் ஒரு விரதமாக அன்றைய நாள் நம்முடைய ஆன்மாவிலும் சரி நம்முடைய உயிரான்மாவிலும் சரி நம்முடைய ஜீவாத்மாவிலும் சரி இந்த ஆத்மாவிலும் சரி அனைத்தையுமே தூய்மைப்படுத்தும் சக்தியாக நாம் இதுபோன்று ஒரு கட்டாயப்படுத்தி நாம் இதை செயல்படுத்தி ஆக வேண்டும். ஆக இது போன்ற நிலையில் நாம் இந்த வினைகளை நல்வினைகளாக மாற்றும் நிலைகள் நமக்குள் விளைந்தால் இதை நமக்குள் ஓங்கி வளர்த்தால் இந்த நல்வினைகளை நாம் சேர்த்துக்கொண்ட நிலைகளுக்கு அப்ப நம்மை உயிர் எந்த துருவ நட்சத்திரம் இந்த சப்தரிஷி மண்டல உணர்வு நமக்குள் வலிமை மிக்கதாக நமக்குள் ஏற்றுக்கொண்டமோ நமக்குள் விளைய வைத்தமோ எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏகாந்தமாக அந்த உணர்வை நாம் பாய்ச்சினமோ உடலை விட்டு சென்றால் நாம் யாருடைய உடலிலும் அவருடைய ஈர்ப்புக்குள்ளும் சென்று அந்த மீண்டும் உடல் பெறும் நிலைகளுக்கு நாம் செல்வதில்லை. யாருடைய உடலில் நோயாகவும் மாற்றுவதில்லை. நம்மை யாரும் ஈர்க்க முடியாதபடி யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காதபடி பெரிதொரு உணர்வின் இயக்கத்திற்குள் நாம் சிக்காதபடி நாம் ஏகாந்தமாக எல்லோருக்கும் அந்த மெய்வொழி மெய்ஞானம் பெற வேண்டும் என்று அந்த மகரிஷி உணர்வோடு நாம் இணைந்த நிலைகள் அவர் மகரிஷியில் எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த உணர்வை அவருக்குள் சக்தி வாய்ந்ததாக அவர் விளைவித்து அவர் உயிரோடு ஒன்றி சக்தி வாய்ந்த நிலையாக அவர்கள் விளைய வைத்து யாரும் தங்களை ஈர்த்து விடாதபடி நுகர்ந்து விடாதபடி கவர்ந்து விடாத அவர்கள் எப்படி வலிமை கொண்டதாக அதை மாற்றி அவர்கள் நின்றார்களோ அதே போன்று நமக்குள்ளும் பேரருள் பேரலியாக மாற்றி நாம் யாரும் நம்மை இழுத்து விடாதபடி நாம் ஏகாந்தமாக வின் செல்ல முடியும். ஆக இதுபோன்று மீண்டும் மனித உடல் பெறாது நாம் இன்னொரு உடல் ஈர்ப்புக்குள் செல்லாது இதை நிறுத்த வேண்டும் என்பதற்கு தான் விநாயகர் சதுர்த்தி என்று ஞானிகள் நமக்கு காட்டியுள்ளார்கள்.
உங்க வாழ்க்கையிலே யாரிடமாவது உணர்வை சதுர்த்தி அதை நிறுத்திட வேண்டும். உங்க குழந்தைகளுக்கு கல்வி பெற வேண்டும் என்றால் இதே போல நீங்கள் இந்த சதுர்த்தி நாள் என்று மகிழ்ச்சி நாள் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நினைத்து அடுத்து இந்த குழந்தைக்கு மகிழ்ச்சிகளின் அரிசக்தி கிடைக்க வேண்டும். மகிழ்ச்சியின் அரிசக்தியால் அது உடல்ல இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் அந்த சக்தி நம் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். ஆக அது மேல் இருக்கக்கூடிய வெறுப்பான நிலைகளை சதுர்த்தி நிறுத்த வேண்டும். இதை போல மெய்ப்பொருள் காண வேண்டும் என்ற உணர்வை அதன் மேல் பாய்ச்ச வேண்டும் குழந்தைகள் மேல். இதை போல நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அறியாத சந்தர்ப்பத்தால் ஒருத்தருக்கொருவர் வெறுப்பு ஏற்பட்டால் அந்த வெறுப்பு எதுவாக இருந்தாலும் உடனே மகரிஷிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இது சொல்லிவிட்டு அடுத்து யார் மேல் வெறுப்பு இருந்தாலும் மகரிஷிகளின் அரிசக்தி அவர் பெற வேண்டும் நாங்கள் இருவரும் வெறுப்பை மறந்து சகோதர உணர்வுடன் நாங்கள் வாழ வேண்டும். இதே மாதிரிதான் இதே மாதிரி இன்னைக்கு இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு இதை போல எண்ணி அந்த மகரிஷியின் அரிசக்தி பெற வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் மேல இருக்கக்கூடிய பகைமையே நமக்குள் வளராது, நிறுத்தும் நன்னாள்தான் இன்று விநாயகர் சதுர்த்தி என்று உலக மக்கள் அனைவருமே அவருடன் தொடர்பு கொண்டவருடைய நிலைகள் அனைத்தும் பகைமையை மறந்து மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். அவர்கள் மெய்ப்பொருள் கண்டுணர வேண்டும். மகிழ்ச்சியின் அரசியார் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் ஏங்கி நாம் இடும் மூச்சலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்மையானால் இப்போ ரோஜா பூ செடி நல்ல நறுமணத்தை கொண்டிருக்கும்போது நறுமணமற்ற செடியின் மனத்தை இது வேகமாக உந்தி தள்ளுவது போல இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நமக்குள் தீய வினைகளை உருவாக்கும் இந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மூச்சலைகள் விடும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த தீய வினைகள் இங்கே மறைந்து அதனுடைய சக்தியை இழந்துவிடும். ஏனென்றால் மனிதனுக்குள் நாம் விளைய வைத்த யாருமே பகைமை கொண்டுமோ அந்த உணர்வு வித்தாக நமக்குள் விளைந்து மீண்டும் மீண்டும் யார் மேல் பகைமை கொண்டுமோ அந்த உணர்வுலாம் நமக்குள் விளைந்து விடுகின்றது. யார் மீது பாசம் அழைக்கின்றமோ அவன் என்ன செய்கின்றான் என்ற வேதனை வளர்த்துக் கொண்டால் அந்த வேதனை நமக்குள் விளைகின்றது. பின் அதே வேதனை கொண்டு பார்க்கப்படும் போது அந்த வேதனையை விளைகின்றது. இதை போல நமது வாழ்க்கையில் நம்ம எரியாது நமக்குள் சேர்க்கும் தீய வினைகள் நமக்குள் வளராது நிறுத்தும் நன்னாளாக வைத்து நாம் எதையெல்லாம் தீய வினைகளா இருக்கின்றதோ அதையெல்லாம் மறந்து மீஞ்ஞானின் உணர்வு நமக்குள் பெற வேண்டும். நமக்குள் அறியாத இருள் சூழல் நிலை செய்யும் அந்த தீய வினைகள் நீங்கி மகிழ்ச்சியின் அலுவலர்கள் எனக்குள் படர்ந்து இருள் நீங்கி பொருள்காணும் நிலைகள் எனக்குள் பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் இந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற வேண்டும் என்றும் நாம் தொழிலே இருந்தாலும் தொழிற்சாலைகளில் ஒருவருக்கொருவர் பகமை கொண்டிருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பகமை கொண்டிருந்தாலும் அந்த பகமை என்ற எண்ணத்தை நம் உடலிலிருந்து அந்த உணர்வின் வித்தை நீக்குவதும் நன்னாள்தான் இன்றைய நிலைகள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது. ஒரு குடும்பத்துக்குள் கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் வெறுத்து பேசி விடுவார்கள். அது தீய வினைகளாக இருந்து கணவன் மனைவி பார்க்கும்போது வெறுப்பும் மனைவி கணவனை பார்க்கும்போது வெறுப்பும் இது உடனே வளர்ந்து அதற்கு எதிர்ப்புணர்வு அதிகமாகி தொழில் கெட்டு உடலுக்குள் நோயாக்கி அந்த தீய வினைகளின் சக்தியை நாமிடும் மூச்சலைகள் நம்மை விட்டுக் கொள்ளும். நாமிட்ட மூச்சலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தும் இதே உணர்வு நமக்குள் நாம் இன்னும் எண்ணத்தால் ஈர்க்கப்படும் நம் ஆத்மாவே ஆறாவது அறிவை மாசுபடும் நிலையாக உருவாக்கி விடுகின்றது. இதை போன்ற நிலைகளை பரிசுத்தப்படுத்தும் நன்னாளாக தான் ஏக காலத்தில் நாம் மகரிஷிகள் காட்டிய அருள்வழிப்படி நாம் எத்தனாயிரம் பேர் சேர்ந்து நாம் இதை எண்ணத்தால் நாம் வெளியிடுகின்றோமோ இந்த பூமியில் படர்ந்துள்ள அதாவது சகோதர உணர்வுகளை பிரிக்கும் இந்த உணர்வுகளை அதை செயலற்றதாக ஆக்கும் நன்னாளாக வைத்து நாம் இடும் மூச்சலைகளாக இந்த பூமியில் படர்ந்து கொண்டிருக்கும் தீய உணர்வுகளை செயலிழக்க செய்வதும் அதை செயலாக்காமல் தடுத்து நிறுத்துவதே விநாயகர் சதுர்த்தி. தீய வினைகள் வளராது தடுக்கும் நன்னாள்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. ஆகவே நாம் அனைவரும் இது கேட்டுணர்ந்தவர் அனைவருமே இங்கே வீடு சென்ற பின் இன்று இரவிலே நீங்கள் படுக்கும் போது யாரால் மீது உங்களுக்குள் வெறுப்பு வெறுப்பு இருந்ததோ அவர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும். எங்கள் கரியாது எங்களுக்குள் புகுந்த தீய வினைகள் நீங்க வேண்டும். எங்களுக்குள் சகோதர உணர்வுகள் வளர வேண்டும். நாங்கள் இடும் மூச்சலைகள் உலகில் படர வேண்டும். அதை அன்று எண்ணி நாம் இதே மாதிரி என்ன வேண்டும் இதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு கல்வி வர வேண்டும். அவர் மேல வெறுப்பான நிலை இருக்கு அந்த வினையை நீங்க நிறுத்த வேண்டும். இதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு அதே மாதிரி படர வேண்டும். உங்க கடையில வியாபாரம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் இதே மாதிரி உங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும். அங்கு அவர்கள் அனைவரும் இந்த குடும்பங்களில் மகிழ்ச்சியின் அல்சக்தியால் எல்லாரும் நலம் பெறும் சக்தியாக மலர வேண்டும் என்று எண்ண வேண்டும். இதே மாதிரி இன்னைக்கு முழுதுக்குமே விநாயகர் சதுர்த்தி என்றால் இது நமக்குள் தீய வினைகள் வராதபடி இந்த மனித உடலோட இன்னொரு சரீரம் பெறாத நிலையை தடுக்கும் நன்னாள் தான் இது. வெறுப்போ விருப்போ வேதனையோ எடுத்து விட்டால் நாம் நிச்சயம் அடுத்து மறுசெயிரும் மனிதன் அல்லாத எந்த சரீரமும் நாம் பெறுவோம். நாம் வெறுப்பு வெறுப்பு வேதனையான உணர்வுகள் எடுத்தால் நாம் உடலை விட்டு சென்ற பின் ஒரு உடலை பேயாக செல்வோம் அல்லது நோயாக உருவாக்குவோம். ஆக ஒன்று பேயான நிலைகள் உருவாக்கி அங்கு செயலை தடுமாறி அங்கே நோயாக்கி அந்த உணர்வின் தன்மையை மனிதனாக உருவாக்காத நெஞ்சின் கலவையாக அந்த உணர்வுகள் மாறிவிடும். இதை போல நிலைகளிலிருந்து அது நமக்குள் வளராது தடுக்கும் இந்த நிலைகளாகத்தான் விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையை வைத்து இந்த பூமிக்குள் அந்த சக்தியினுடைய நிலைகள் வேறு ஊன்றாது. அந்த மகரிஷியின் அணுசக்தி நமக்குள் சுவாசித்து நமக்குள் இருக்கக்கூடிய தீய வினைகளை அது வளராது நிறைத்திடும் செயலாக அந்த அருண் ஞானிகள் இதை வெளியிட்டார்கள். ஆகவே இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவும் சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாம் உயர்ந்த மனிதனாகவும் மனிதனான பெண் தீய வினையை நீக்கிடும் இந்த சக்தியை பெற்ற நாம் நம்மை அறியாதே தீய வினைகள் நமக்குள் புகுந்து நாம் மனிதனுடைய உணவில் அழித்துக் கொண்டிருக்கும் இந்த தீய வினைகளை நமக்குள் வளராத நிறுத்தி மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை நமக்குள் வளர்த்து இந்த உடலிலேயே மெய்ஞானி உணர்வை நமக்குள் வளர்த்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது போல என்றும் ஒளியின் சரீரமாக என்றும் 16 என்ற நிலையை அடைவோம் என்ற நிலையை இந்திய நிலையில் உறுதிப்படுத்தி எந்த நிமிஷத்திலும் யார் மேலும் பகமை வந்தார் அந்த பகமை உணர்வு நமக்குள் வித்தாக ஊனாதபடி நாம் இந்திய நாளை நினைப்படுத்தி மகரிஷியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த சக்தியினை கூற்றிவிட்டு அந்த நிமிடமே அந்த நண்பன் இடத்தில் மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் எங்கள் அறியாத இயக்கிய தீய வினைகள் நீங்க வேண்டும் நாங்கள் சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் வளர்த்து வளர்வுமே ஆனால் இது மனிதனின் 6வது அறையில் கொண்டு நமக்குள் தீய வினைகள் வராது துடைப்பதும் அதே சமயத்தில் அதர்ந்த நண்பர்களுக்குள் தீய வினைகள் வித்துகள் வளராது தடுக்கவும் சகோதரர்கள் நண்பர்களுக்குள் உயர்ந்த எண்ணங்களை வழங்கிடவும் செய்வதும் இப்ப நாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை சகோதர உணர்வும் வளர்ந்து கொண்டால்தான் அந்த மெய்ஞானியின் உணர்வு நமக்குள் சேர்த்து நாம் என்றும் இணைபிரியாத உணர்வின் ஆற்றல் கொண்ட நமக்குள் இருக்கும் எல்லா உணர்வும் அந்த ஒளியின் உணர்வாக பெற்று அந்த உயிருடன் ஒன்றுகின்றது. நாம் யாரை குறை கூறுகின்றோமோ அந்த குறை கூறும் உணர்வும் நமக்குள் உண்டு. யாரை வெறுக்கின்றோமோ அந்த வெறுக்கும் உணர்வு நமக்குள் உண்டு. ஆக நாம் ஒருவரை அழித்திடும் உணர்வும் நமக்குள் உண்டு. இதே போல நமக்குள் தீய உணர்வின் அதிகமாக நமக்குள் வளர்ந்திருக்கும் இந்த நிலையில் நாம் இதை போன்ற மகரிஷன் அருள் எனக்குள் பெற வேண்டும் என்ற நிலையில் யார் மீதும் பகமையில்லாத நிலைகள் வளர வேண்டும் மகரிஷன் சக்தி எனக்குள் பெற வேண்டும் என்ற இந்த நிலையை நாம் அடிக்கடி நாம் செலுத்தப்படும் போது நமக்குள் பகமை கொண்ட உணர்வுகளை அடக்கி நமக்குள் தீமை விளைவிக்கும் உணர்வுகளை அடக்கி மெய் உணர்வின் அலைகள் நமக்குள் பெருகி மெய்ஞானின் அருள்வட்டங்கள் நமக்குள் ஓங்கி வளர்ந்து தீமையற்ற உடலாக நமக்குள் வளர்த்து தீமையற்ற நிலையாக நம் உணர்வின் உணர்வுகள் வளர்ந்து நம் உணர்வுகள் அனைவருமே இகைத்தோர் நுகர்ந்தோர் பார்ப்போர் அனைவரும் தீமையற்ற நிலைகள் அவர்கள் பெற்று தூய்மையான உணர்வின் தன்மைகள் ஒளியின் சரீரம் பெறுவது திண்ணம். இதை அவசியமா மகரிஷி காட்டி தீயதை நீக்கி உணர்வின் தன்மையை நீக்கிய துருவ மகரிஷி ஆகி அதனை பின்பற்றி விண்வுலகம் சென்ற சப்தரிஷி மண்டலங்களில் எத்தனையோ 33 கோடி தேவாதி தேவர்கள் என்பது போல இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாமும் அந்த அருண் வட்டத்தில் அந்த அருண் ஞானியின் உணர்வுடன் நாம் எண்ணும் போது நாம் அங்கே சென்று அடைகின்றோம். இல்லையெனில் பகமை கொண்ட உணவுகள் எங்கே அதிகமாக சேர்க்கின்றோமோ இந்த பூமியின் பிடிப்படையில் பாசம் கொண்ட உணவுகள் எங்கே சேர்க்கின்றோமோ இது ரெண்டுமே நம்மை பூமியின் ஈர்ப்புக்குள் வந்து அடைந்து விடுகின்றது. ஆகவே நாம் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை நாம் உணவாக உட்கொண்டு என்றும் ஒளி சரீரமாக பெறும் நிலையை நாம் பெறும் நன்னாளை நினைவுபடுத்தும் நாள்தான். இங்கு உடல் பெறும் நிலையை நிறுத்தும் நன்னாளாக விநாயகர் சதுர்த்தி நமக்குள் விளையாகி இன்னொரு உடல் பெறாது மெய்ஞானின் உணர்வின் உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரம் என்றும் நிலையாக இன்னொரு உடல் பெறாத நாள் என்ற நினை கூறுவதற்குத்தான் இதை வைத்தார்கள். ஆகவே நாம் வாழ்க்கையில் எத்தனை தொழிலின் நிலைகள் இருந்தாலும் இதை போல விநாயகர் சதுர்த்தி என்று நாம் அனைவரும் ஒன்று கூடி இதை போல நினைவினை ஒரு ஞானிகளின் அவர் உணர்த்திய உணர்வினை அது இதை போல கலந்து உறவையாடி அந்த உணர்வினை நமக்குள் நினைவுகொண்டு பதிவு செய்து இந்த நினைவின் ஆற்றலை ஓங்கச் செய்து நம்ம எரியாத இருள் தாக்கினாலும் இருளை நமக்குள் அணுகாது மெய்ஞான உணர்வின் வலுகொண்டு நமக்குள் நாம் இப்போ தீய வினைகளை நீக்கிடும் உணர்வின் ஆற்றலாக வளர்த்திடும் நன்னாள் தான்.
இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளையும் நாம் வழி வந்து அதன் வழி பின்னாட்களில் அனுபவிக்கக்கூடிய நிலைகளையும்
பூர்ணாகரிதிலே சொல்லி நாம் சுவாசிக்கக்கூடிய, நாம் எண்ணக்கூடிய, நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள், அதனுடைய கலவைகள் புறத்திலே சென்று அந்த உணர்வுகள் எப்படி மற்றதையும் அது கெடுக்கின்றது, பின் அதுவே உணர்வு நமக்குள் திரும்ப வந்து நம்மை எப்படி பாதிக்கிறது என்பதையெல்லாம் இதில் உணர்த்துகின்றார்கள். இன்று நாம் சிறு பிள்ளையாக அது குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வரும்போது எத்தனையோ விஷயங்கள் நாம் பிடிவாதம் பிடித்தோ அல்லது தாய் தந்தையிடம் கட்டாயப்படுத்தியோ கேட்டு வாங்கி நாம் வளர்ந்து வருகின்றோம், நம்முடைய காரியத்தை சாதித்து வருகிறோம் என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சம்பாதித்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த பின்பு, சம்பாதித்த பின்பு நாம் இவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கின்றோம், இதை காக்க வேண்டுமே, இது போய்விட்டால் என்ன செய்வது என்று இப்படி எத்தனை உணர்வு வருகின்றது. இப்படி சிறுக சிறுக இந்த வளர்ச்சியினுடைய பாதையில் முதல்ல குழந்தை பருவத்திலிருந்து வந்த நிலைகள் மாறி பின்னாட்களில் அதை காக்க வேண்டும் என்ற உணர்வுகள் அது நாளாக ஆக அந்த விஷத்தன்மைகள் அதிகமாக சேரப்படப்போம். நம்முடைய சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி வயது அதிகமாக முதிர்ந்த நிலையில் வரப்படப்போம்போது, அது சிறு பிள்ளையாக இருக்க போகும்போது நம்மை வரவேற்று ஆதரித்த எல்லா நிலைகளுமே பின்னாட்கள் அது நோய்வாய்ப்பட்டு மற்றவருடைய உதவியை நாடி நம் ஒவ்வொரு செயலும் செய்யப்பட போகும்போது, சரி ஒரு இந்த அளவுக்கு ஆகிவிட்டார், இது சீக்கிரம் இது உடலை விட்டு ஒரு பிரிந்தால் நல்லது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உணர்வுடைய இயக்கங்கள் பின்னாட்கள் நமக்கு வந்து விடுகின்றது. குழந்தையாக பிறக்கும் போது ஆதரித்த நிலைகள் முதிர்வடைந்து இந்த உடலை விட்டு நாம் எப்போது போவோம் என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு என்ன நாம் பார்க்கின்றோம். இது போன்ற சம்பவங்களை வரப்பட போகும்போது நாம் இந்த இயக்கத்திலே நான் சீக்கிரம் இந்த உடலை விட்டு பிரிந்து விட வேண்டும், இந்த பரமாத்மாவில போய் சேர வேண்டும் என்று இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வந்துவிடும். ஆனால் இந்த பரமாத்மா என்றால் என்ன, நான் பரமாத்மா என்றால் ஏதோ ஆண்டவரிடம் போய் ஐக்கியமாகிறது என்று நினைக்கிறேன். ஆனால் பரமாத்மா என்பது நாம் இந்த சுற்று நமக்கு முன் சுரண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலம் தான். இந்த காற்று மண்டலத்தில் பல கோடி தாவர இனங்கள் அது சுவாசித்து விட்ட அலைகளும் இருக்கின்றது, மனிதர்கள் வெளிப்படுத்திய அலைகளும் இருக்கின்றது, உயிரினங்கள் வெளிப்படுத்திய அலைகள், இது எல்லாமே கலந்து மொத்தமாக ஒரு சாக்கடை போன்றுதான் இருக்கின்றது. இதுல நாம் எந்த வேதனைப்பட்டமோ, எந்த எரிச்சல் பட்டமோ, எந்த சஞ்சலப்பட்டமோ, இது அத்தனை இதை நாம் எடுக்க போகும்போது இது போன்ற உணர்வுகள் தான் நமக்குள் விளைந்து விடுகின்றது. ஆக மீண்டும் இதனுடைய ஈர்ப்பிற்குள் தான் நாம் சுழல வேண்டி வருகின்றது. எத்தன் வியாசர் அங்கே காட்டப்பட போகும்போது வராகன் என்று வராக அவதாரத்தை காட்டி, இந்த காற்று மண்டலம் என்பது இப்படிப்பட்ட ஒரு நஞ்சு கலந்த நிலைகளாக சாக்கடை போன்று எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கின்றது. ஒரு பன்றி அந்த சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நல்ல அது உணவை அது எப்படி அது பிரித்து எடுக்கின்றதோ அதனுடைய வளர்ச்சியில் தான் இன்று நாம் மனிதனாக நல்ல உணர்வை நுகர்ந்து வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் பின்னாட்கள் வயது முயர்ந்த நாளில் இதுபோன்று நல்லவை எண்ணாதபடி வேதனைப்படும் உணர்வுகள் எண்ணினால் எங்கே செல்வோம் என்ற நிலைகளை நாம் இந்த உடலுக்கு பின் என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோமா, சிந்திக்க வேண்டுமல்லவா என்பதை குரு இதில் கேள்வியாக எழுப்புகின்றார். என்றால் இதெல்லாம் ஒரு சில வீடுகளில் பார்க்கலாம், அவர்கள் வீட்டுக்கு முன்னாடியே சாக்கடை சென்று கொண்டிருக்கும், அவர் வீட்டிலிருந்து வரக்கூடிய கழிவுகளும் அங்கே அதிலே தான் கலந்து கொண்டிருக்கும், அவர்கள் அங்கே வாழ்ந்து அதையே சுவாசித்து அவர் உடலில் அணுக்கள் விளைந்த பின்பு அவர்களுக்கு இந்த சாக்கடை நாற்றம் தெரியாது, எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனால் அந்த வீட்டிற்குள் யாரோ புதிதாக ஒரு நபர் உள்ளே வந்தால் ஐயையே என்ன சாக்கடையாக இருக்கின்றது, நாற்றமாக இருக்கிறது என்று அவர்கள் இந்த உணர்வு உடனே இயக்கி காண்பிக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த உடலிலே அதை சுவாசித்து சுவாசித்து அந்த அணுக்கள் பெருகி இருப்பதால் அந்த உணர்வின் இயக்கமாக அவர்களுக்குள் இயக்கப்பட போகும்போது அது தெரியாது. ஆனால் புதிதாக செல்லப்பட போகும்போது இந்த உணர்வு நுகரப்பட போகும்போது உடனே இயக்க சக்தியாக மாறி அதனுடைய உணர்வின் இயல்புகள் நமக்குள் மாறுகின்றது. இப்படித்தான் நாம் எதையெல்லாம் எண்ணி எதையெல்லாம் பதிவாக்கி எதையெல்லாம் விளைய வைத்திருக்கின்றோமோ அதனுடைய உணர்வின் இயக்கங்களாக இப்படியெல்லாம் நம்மை இயக்குகின்றது. நம் உயிருடைய வேலை எது, நம் உயிருடைய இயக்கங்கள் எப்படி, நம்மளுடைய உயிருடைய இயல்புகள் எப்படி என்பதை இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே குரு இதை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். இந்த உலகம் நாம் வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பம் வலு கொண்டவன் அதிகாரம் படைத்தவனுடைய கையிலே சிக்கினால் நம்முடைய சம்பாத்தியமோ நம்முடைய பொருளோ மற்ற எதுவுமே இன்று நமக்கு இல்லை என்ற நிலையிலாக இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் நாம் வாழுகின்றோம். நாம் சேர்த்து வைத்த செல்வமோ இது போன்ற சொத்துகளோ நம்மை பிறவியில்லா நிலையை அடைய செய்யக்கூடிய அதற்குண்டான உதவி அது செய்யாது. இந்த உடலிலே வாழ்வதற்கு வேண்டால் உறுதுணையாக இருக்கும், ஆனால் அந்த உடலுக்கு பின் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்றால் அந்த ஞானிகள் மகர்ஷிகள் வெளிப்படுத்திய அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட சலிப்பு, சஞ்சலம், துன்பம், துயரம், வேதனை, பயம், கோபம், ஆத்திரம், இது போன்ற உணர்வுகளை அதை வைத்து இதை மாற்றியமைத்து இந்த உடலிலே தீமைகள் நமக்குள் விளையாதபடி அருள்மொழியின் சுடரை நமக்குள் பெருக்கி அந்த உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை, அந்த வளர்ச்சிக்கு அந்த உணர்வை நாம் வலுவாக்கி அதை நம் இந்த வாழ்க்கையாக நாம் லட்சியமாக வைத்துக் கொண்டால் நாம் இந்த உடலுக்கு பின் என்றுமே அந்த ஈர்ப்போட்டத்தில் என்றும் அழியா ஒளி சீரம் பெறலாம். ஏனென்றால் இதெல்லாம் நாம் பரிச்சாந்தரமா பார்க்க வேண்டும் என்றாலும் இன்று நாம் ஒரு வேதனையை அதிகமாக படுகின்றோம். வீட்டிலே ஒரு பூச்செடியோ அல்லது சில செடிகளோ நாம் வளர்க்கிறோம் என்றால் அதற்கு எல்லாம் மராமத்து பார்த்து செய்து வந்தாலும் இந்த வேதனை கலந்த நிலைகள் கொண்டு நாம் வெறும் நீரை மட்டும் ஊற்றினாலே போதும், சிறிது நாட்களில் அந்த செடிகள் அது பூச்செடியாக இருந்தாலும் வாடத் தொடங்கிவிடும். என்றால் மனிதனுக்குள் இதுபோன்று பல கோடி தாவரங்களுடைய சத்துக்களை எல்லாம் அது உணவாக உட்கொண்டு சுவாசித்து அதனுடைய விளைந்து சக்தி வாய்ந்த உணர்வின் இயக்கங்களாகத்தான் மனிதனாக இன்று வந்துள்ளோம். ஆக அதை அதிலிருந்து வந்த நாம் இதே உணர்வுகளை வடித்து வைத்த நிலையில் கொண்டு நம் எண்ணம் வேதனைப்படும் விஷமான உணர்வுகளாக வெளிப்பட்டால் அந்த செடியினுடைய வளர்ச்சியை குன்றச் செய்துவிடுகின்றது. ஒரு விவசாயமே செய்தாலும் நம் நிலத்தில் எந்த பூச்சிகளும் புழுக்களும் இல்லை, ஆனால் திடீரென்று நாம் கேள்விப்படுகின்றோம் பக்கத்து நிலத்தில் இது மாதிரி பூச்சிகளும் புழுக்களும் அதிகமாகி அங்கு செயலிழந்து போய்விட்டது, சரியான வளர்ச்சி இல்லை என்று கேள்விப்பட்டு இதே உணர்வுகளை நாம் பதிவாக்கி இதே எண்ணம் அழுத்தங்களாக நமக்குள் அது சிந்தனை தூண்டப்பட்டு நமக்குள்ளும் இது போன்று வந்துவிடுமோ, வந்துவிட்டால் என்ன செய்யறது என்று இந்த உணர்வுகளை கவர்ந்து இது இயக்க சக்தியாக மாறினால் நேற்று வரையும் அங்கே நம் நிலத்திலும் எதுவும் இருந்திருக்காது. ஆனால் இது போன்ற எண்ணங்களை எண்ணி வெளிப்படுத்த போகும்போது சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு இந்த உணர்வின் இயக்கமாக இது மாற்றி நம் நிலத்திலும் இது போன்ற புழுக்கள் விழுவதற்கு காரணமாகினாக இதெல்லாம் நம் உயிர் நாம் நுகர்ந்த உணர்வை இயக்க சக்தியாக மாற்றி அதன் வழி எப்படியெல்லாம் செயலாக்குது என்பதை நாம் தெரிந்து கொண்டு இதில் நாம் எதை வலுக்கொண்டதாக நாம் விளைய வைக்க வேண்டும், எதை நமக்குள் பாதுகாப்பு கவசமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இது போன்ற நிலையில் நாம் பக்குவப்படுத்திக் கொண்டால் நாம் எடுக்கக்கூடிய அந்த அருள் உணர்வுகள் நம்மை தீமையான வழிக்கோ இருள் சூழ்ந்த நிலைக்கோ செல்லாதபடி அது தெளிந்து தெரிந்து தெளிவான வாழ்க்கையா வாழச் செய்யும் என்பதற்கு தான் குரு இதையெல்லாம் தெளிவாக்குகின்றார்கள்.
செல்வம் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த செல்வத்தை காப்பாற்றக்கூடிய சக்தியும் இல்லை, எல்லாம் செல்வம் இருக்கும், அடிக்கடி வேதனை எண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த செல்வம் நம்மளுக்கு நிலையானது அல்ல, இந்த உடலும் நம்மளுக்கு நிலையானது அல்ல, தெரியுது எல்லாத்துக்கும். நீ பிறகுறோம், இந்த 10 வயசுல செத்து போனா, 4 வயசுல செத்து போனா, 50 வயசுல செத்து போனா, 80 வயசுல வயசு ஆனவொடனே இந்த சின்ன பிள்ளை ஆகும்போது இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் முதல்ல அறிவு தெரியல, எப்படி அடைய எதை பெறணும் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படியோ அது தன்னுடைய வளர்ச்சி நிலைகள் வளருது. அறிவில்லை, எனக்கு வேணும்னு வம்பு போட்டு சண்டை போட்டு வாங்கி வளருது. அதே குழந்தை வந்து 80 வயசு ஆன உடனே ஒண்ணு இந்த குழந்தை பருவம் ஆன உடனே யார்கிட்டையும் கேக்குது, அது சரியா வரணும்னு இந்த பழப்பு எதுக்கிறதுக்கு எப்படியோ உயிர் போனாச்சு, நான் பரமாத்மாவோட போய் அழிஞ்சிட்டா போகணும் இந்த எண்ணம் தான் வரும். ஆக எப்படியும் நான் வேலையில போகணும், நான் பரமாத்மாவில போய் அடையணும். பரம் என்பது நம்ம பூமி, அந்த பூமியிலே நாம தந்து வேப்ப மரத்திலிருந்து ஒரு கசக்கூடிய அலைகளும் வருது, விஷ துகள்களும் இந்த பரமாத்மால தான் கலக்குது. நாம சாக்கடையில எப்படி நாம எல்லாம் கழிவு பொருள் போன உடனே அதுல நல்ல பரப்பும் கலந்து போற மாதிரி இந்த காற்று மண்டலம் சாக்கடை, அந்த சாக்கடையில பண்டி எப்படி கெட்டதெல்லாம் நீக்கிட்டு நல்ல பரப்பு நுகர்தோ, இதை கடவுளின் அவதாரத்துல அது முதல் அவதாரம் வராக அவதாரம் போட்டுப்பாங்க. ஆக பந்தியா இருக்கும் போது சாக்கடையில நுகர்ந்து தீமையெல்லாம் நீக்கி விட்டு அது நல்ல பருப்பை நுகர்ந்தெடுத்து அந்த நல்ல வாசனை கொண்டு நல்லதை அறியக்கூடிய சக்தியாக இன்னைக்கு மனிதனா பறக்க வைக்கிறது நம்ம உயிர். இப்ப என்ன செய்யறோம், பக்கத்து வீட்டுல சில இடங்கள்ல பாக்கலாம் அந்த கக்கூஸ் எல்லாம் வெளியில டிச்சுக்கு முன்னாடியே போகும், அந்த வீட்டுல இருக்கிறவங்களால ஏன்னா இவங்க கக்கூஸ் அங்க போறதுனால ஒன்னும் இது பண்ண மாட்டாங்க, அந்த நாட்டத்தை பற்றி நினைக்கிறது இல்லை, சாக்கடை அங்கேதான் இருக்கு. நாம புதுசா போனவொடனே இது பார்த்தோன்னே ஐயோ நாத்தவாத ஐயங்கே சாக்கடை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், அவங்க சாக்கடை அனுபவம் போச்சு விட்டுடுறாங்க, அந்த சாக்கடையோட சாக்கடையா சேர்க்க போகும்போது சாக்கடை ஞாபகமே வர்றதில்லை. நாம இங்க சாக்கடையில இல்லாதபடி என்ன நோண்டு பட்டவங்க போறோம்னு முதல்ல அதுதான் வரும், அதுல கொஞ்சம் ஆச்சுன்னா உடனே இந்த விஷம் போயிடும், அப்புறம் என்ன செய்ய இந்த சாக்கடை கிளம்பிட்டு. இதே மாதிரி இந்த இயற்கை நிலையை நான் ஒரு பாத்திரத்தை வச்சு எந்த பொருளை போடுறோமோ அது போ அந்த வாசனை வரும். நம்ம உயிரோட வேலை நாம எதையெல்லாம் நுகர்றோமோ அந்த நுகரும் என்ன வருது அது நம்ம உடல்ல கொண்டு இணைச்சிருக்கு. நீ மாதிரிதான். நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை விளைஞ்சிருக்கிறோம், இனி நாம எங்க போகணும்? ஏனந்தான் இப்பவே உங்களை தயார் பண்ணிக்கிட சொல்றேன். 96 மேல போயிடுச்சுன்னா நான் எங்கேயோ இருக்கும். நான் இந்த ஊருக்கு போயிட்டு வரேன்னு நிச்சயம் ஊருக்கு போயிட்டு வர்ற வரையிலும் பணத்தை, அதாவது இன்னைக்கு பஸ்ல போனா அடி, லாரியில போனா அடி, நடந்து போனா அடி, அதுல காசு பணம் கொண்டு மண்டை ஓட காசு எடுத்து போகணும் வருது. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எங்கேயும் நம்பிக்கையா போக முடியல, எந்த ஆசையை வைக்கிறது. இன்னைக்கு கண்ணை வச்சு வீட்டை சுத்தி காவல் காத்துக்கிடலாம், அந்த கண்ணையும் மீறிட்டு கூட வெளியில போயாச்சுன்னு அவங்கிட்ட தப்ப முடியல. கண்ணோட போய் எது போனாலும் கூட திடீர்னு நிறுத்தின உடனே இவனை நின்று பார்ப்பான், இவன் இவனை சுட முடியாது, அவன் அடிச்சே போடுவான் அந்த கண்ணை தீர்ப்பிட்டு காசு தீர்ப்பு மாதிரி. இந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி 2000 வரப்போகும்போது மனிதன் இன்று நாம் சுவாசிக்கும் காற்று அனைத்தும் நஞ்சாவே இருக்குது. அடுத்த பெற வேண்டிய நிலைகள் தேழோ பாம்போ இந்த மாதிரி விஷசந்துகளாதான் பிறக்கிறோம். இப்ப நாம் மனிதனாக வெளியிடும் மூச்சலைகளும் சூரியன் எப்படி தன்னுடைய காந்த கலனை கொண்டு ஒவ்வொன்றையும் இழுத்து அந்த விஷத்தன்மைகளை அதை உருவாக்குதோ, இதே போல மனிதன் உடல்ல விளைந்த எண்ணங்கள் பூராமே. இப்ப நாம வீட்டுல செடி வளர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுல நீங்க கவலையாக இருந்து பாருங்க அல்லது வேதனைப்பட்டே பாருங்க, நீங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுட்டு வாங்க. அந்த வேதனையோட தண்ணி விடும்போது அந்த செடி என்ன, நீங்க ஒண்ணும் செய்யல, தண்ணி தான் விடுறீங்க, இந்த கண்ணில பார்க்கும்போது இதுதான் உழுது. இப்படித்தான் நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே நம்ம செடிக்கு நல்லா உயிர் போடுறோம், உரம் போடுறோம், எல்லாம் போடுறோம். ஆனா கடைசியில மனிதனுடைய உணர்வுகள் அதுல போட்டோன்னு வாடும். நம்முடைய மூச்சுடைய நிலைகள் விவசாயங்கள்ல செய்யறோம் அப்படின்னு சொன்னா நாம் எத்தனை வேதனைப்படுறோமோ இதுல இருந்து உருவானதுதான். நாம் எந்த தலை செடியை சாப்பிட்டு உணவு எடுக்கணுமோ அந்த எண்ணத்தை கொண்டு நாம் பேசும் போது அதே உணவின் சத்து இன்னைக்கு ஒரு செடியில பட்டதுன்னா அதை நாம எண்ணெய் போல இந்த விசேஷ புழுக்கள் உண்டாகும், அந்த செடியிலே திங்குது, நம்மளுக்கு எரியாது நம்முடைய எண்ணம். இந்த ஒரு கார்த்திகை நட்சத்திரம் அங்கிருந்து வெளிப்படுறது அப்படின்னு சொன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் இணைப்பு, அதாவது ஒரு வியாழன் கோளோட கார்த்திகை நட்சத்திரத்தின் நிலைகள் மோதி ஒரு உயிரணு தோண்டினா நாம பூமிக்கு வந்தாச்சுன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த ஒரு செடியில அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அளவுகோல் அதிகமா இருந்தால்தான் அந்த உயிரணு அந்த செடி மேல வந்து உழுகும். அதே சமயத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு செவ்வாய்க்கோளுக்கு முன்னாடி இதனுடைய இணைப்பில் ஒரு உயிரணு தோன்றுமை என்றால் செவ்வாய்க்கோள் உமிழ்த்தும் உணர்வு இந்த உயிரோடு சேர்த்து அடப்பட்டது உயிராகும். ஆக அந்த உயிரின் துடிப்புக்குள் வரப்படும் போது அதே செவ்வாய்க்கோளுடைய உணர்வுகள் அதிகமாகி அதே சமயத்தில் அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்ற நிலை இருக்கும் என்றால் இதனுடைய விகிதாச்சாரம் அங்கிருந்தாதான் இந்த புழு அதுல வந்து உழுகும். ஆக அதில் உழந்தது என்றால் அந்த உயிரணு இங்க பட்டத்தில் அதன் இனமான அந்த உணர்வை சதையாக எடுத்து அந்த உணர்வின் குணமாக அது உருவாகும். பின் புழுவானவர் பார்த்து எதிர்நிலையான நிகழ்ந்து நுகர்ந்து இதை இழக்கும். பின் நுகர்ந்த நிலைகள் எதுவோ அது வளர்க்கும். ஆகினால இப்படி இயற்கை நிலைகள் வளரப்போகும் போது அந்த ஜாதகத்தின் நிலைகள் கொண்டு இன்னைக்கு ஒரு உயிரணு இப்படித்தான் தோன்றது, கார்த்திகை நட்சத்திரம் அந்த ஒரு சட்டத்தை அவன் கொடுத்து இங்க எழுதி வச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த புழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் எத்தனை விதமான நிலைகளும் மாறினான். ஆக இதே போல மாறி மாறி நாம கார்த்திகை நட்சத்திரத்திற்கு எதிர் விரோதமான உணர்வுகளை தான் அதிகமாக வளர்த்திருக்கிறோம். பின் இந்த உணர்வின் தன்மை கார்த்திகை நட்சத்திரத்தை நினைக்க முடியாத நிலையும் அந்த உணர்வின் தன்மை நாம் அறிய முடியாத நிலையும் மறைந்து விடுகின்றது. இதே போல நாம் இவ்வாறு உருவானது போல இப்ப நாம் மனிதன் நாம் நல்ல குணங்கள் கொண்டாலும் பிறர் வரும் வேதனையும் சாபத்தையே கேட்கும்போது இந்த உணர்வு நமக்குள் மறைந்து நாம் நல்ல குணங்கள் காணாது போய்விடும். ஆனாலும் நாம் இடும் மூச்சு அலைகள் எதுவோ எந்தெந்த தாவர இனத்தின் சத்தை எடுத்து அது உணவாக புலிவிலிருந்து மாடாக வந்தமோ அந்த உணவின் சத்துடைய நிலைகள் விளைந்த இந்த உணர்வுகள் நாம் நினைக்கும் போது உயிரணுக்களாக தோன்றும். பின் அதை எதன் மேல் இருந்ததோ நாம் எந்தெந்த உணவுக்காக எடுத்து நாம் சாப்பிட்டோமோ அந்த செடியிலேயே நாம் சொல்லும் வாக்கும் நம்முடைய பார்வையால் உருவான நிலைகள் சொல்லாக வெளிவருகின்றது, பேச்சாக நாம் உடலிருந்து வரக்கூடிய மனங்களும் வருகின்றது, சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. அதே சமயம் அந்த செடியின் சத்தை மூன்றும் கவர்ந்து விட்டால் அதில் புழுக்கள் வந்து விடுகிறது. நேற்று ராத்திரி வரைக்கும் இருக்காது. நீங்க வேற சண்டை சச்சரவு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அடுத்த வீட்டுல புழு விழுந்துருச்சு, நீங்க அந்த தோட்டத்துல புழு விழுந்துருச்சுன்னு எண்ணிட்டு வந்தா போறோம். இந்த உணர்வின் தன்மை வந்து நீங்க இங்க பார்த்தா போற இந்த உழவு எங்கேயோ பார்த்து வந்தீங்க, உங்க ஊர்ல வந்தவொடனே இங்க வந்துடும். உங்க உணர்வுக்கு தொத்தி வந்து உங்க பார்வையால உங்க செடியில வந்து என்ன செய்து இந்த புழு உண்டாயிருக்கும். இதனாலே இப்படித்தான் நம்மை தெரியாமலேயே பல நிலைகள் இயற்கை நிலைகள் உண்டு. இத மாத்தமும் இல்லை.
குருநாதர், நம்முடைய குலதெய்வங்களும் சரி முன்னோர்களும் சரி, அதை போன்ற குடும்பத்திலே வயதான காலத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்திருந்தாலும், கணவன் முதலிலே உடலை விட்டு பிரிந்து சென்றாலோ அல்லது மனைவி உடலை விட்டு பிரிந்து சென்றாலோ, அவருடைய யாருடைய மேல் அதிகமாக பாசமோ பற்றோ இதை போன்ற உணர்வு வைத்திருந்தார்களோ அந்த உடலுக்குள் தான் அது செல்லும். அந்த உடலுக்குள் சென்றாலும் இந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் எதை அதிகமாக வளர்த்து கொண்டார்களோ, அதே சமயத்தில் அந்த உடலைப்பு விட்டு பிரியும் நேரம் நோயோ மற்ற வேதனைகளோ அது எடுத்திருந்தாலும் அடுத்த உடலிலும் அந்த விஷத்தன்மைகளை தான் உருவாக்கும். பின் அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா அங்கே பிரியப்பட போகும்போது இவர்களும் வெளிவந்தாலும், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், இருந்தாலும் இன்னொரு உடலுக்குள் சென்று அதில் விஷத்தின் தன்மை முழுமையாக்கி கொண்ட பின் மீண்டும் அது மனித உடல் பெற தகுதி இழந்து விடுகின்றது. நரியோ நாயோ இதை போன்று மற்ற மிருக இனங்களுக்கு அழைத்து செல்கிறது என்பதை குருநாதர் இதிலே நமக்கு உணர்த்தி, இதை போன்ற நிலைகளை நம்முடைய குலதெய்வங்களையும் சரி முன்னோர்களையும் சரி தாய் தந்தையரையும் சரி கணவன் மனைவியும் சரி இதை போன்ற நிலைகள் நாம் விட்டுவிடாது. இதற்கு முன் நாம் செய்ய தவறு இருந்தாலும் நாமகரிஷி ஈஸ்வராய புரியவர் காட்டிய அருள்வழியில் அந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி எவ்வாறு துருவ நட்சத்திரம் ஆனானோ அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பேரருள் பேரழி உணர்வுகளை யாரெல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய புலனறிவால் சந்தர்ப்பவசத்தை நுகர்ந்து அந்த உணர்வை கவர்ந்து அவர்களும் இந்த அழியா ஒளி சரீரம் பெற்று அந்த சப்தரிஷி மண்டலமாக துருவ நட்சத்திர ஈர்ப்போட்டத்தில் இணைந்து அகஸ்தியனை போன்று என்றும் 16 என்றுமே இந்த அகண்ட அண்டத்தில் வளர்ச்சி பெறும் நிலை, அதாவது வளர்ச்சி பெறும் நிலையைத்தான் என்றும் 16, அதாவது அவர்கள் இளமையாக இருப்பவர்கள் என்று அர்த்தம் அல்ல. என்றுமே அவர் மனிதனாக தோன்றி உணர்வை ஒளியாக மாற்றி உயிரோடு அழியா ஒளி சரீரம் பெற்றவர் அனைவருமே என்றுமே வளரக்கூடிய நிலை. ஏனென்றால் இன்று நாம் இளமை பருவம் என்று சொல்கின்றோம். இளமை பருவம் வரும்பொழுது வளர்கின்றது, பின் அந்த இளமை பருவம் முடிந்த பின் முதுமை என்ற நிலை வந்துவிட்டு அதற்கப்புறம் வளர்ச்சி இல்லை. இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதற்கு மாறாக உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி அந்த அகஸ்தியன் துருவனாய் துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமன் அந்த கூட்டமைப்பிலே சென்றால் அகண்ட அண்டத்தில் இருக்கும் அது வருவது அனைத்துமே நாம் எடுத்து இன்று எப்படி இளமை பருவம் என்று ஒரு வளர்ச்சி பருவத்தை நாம் காட்டுகின்றோமோ இதை போன்று அவர்கள் என்றுமே அழியாத நிலையில் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கலாம் என்பதே அங்கே காட்டப்படுகிறது என்று 16 என்று. அந்த அகஸ்தியனுடைய உணர்வின் வலுவை எடுத்து முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய குடும்பத்தில் உடலை விட்டு பிரிந்த அத்தனை ஆன்மாக்களையும் நாம் அதை போன்ற அழியா ஒளி சரீரம் பெற செய்ய வேண்டும். அவர்கள் இன்னொரு உடலில் சென்றிருந்தாலும் கூட நாம் இதை போன்று தொடர்ந்து தியானித்து ஒவ்வொரு நாளும் துருவன் அதாவது தியானத்திலும் மற்ற பௌர்ணமி தியானத்திலும் மற்ற கூட்டு தியானத்திலும் இதை போன்று வலுவாக செலுத்திக் கொண்டே இருந்தால் நாம் யாரை எண்ணி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றமோ இன்னொரு உடலுக்குள் சென்று கொண்டிருந்தாலும் அங்கே அது இணைந்து அவர்களை வட்டமிட்டுக் கொண்டே இருக்கும். பின் அந்த உடலை விட்டு ஆன்மா வெளிவரப்போகும்போது நாம் பாய்ச்சி அந்த உயர்ந்த உணர்வின் ஒளிகள் அந்த ஆன்மாவிலும் இணைக்கப்பட்டு அது நேரடியாக அவர்களை அந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு அழைத்து சென்றுவிடும். இன்னொரு உடல் பெறாத நிலைகளாக அழியா ஒளி சரீரம் பெற செய்யும். இது நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை. ஏனென்றால் இன்று வாழும்போது தந்தை என்று சொல்லுகின்றோம், தாய் என்று சொல்லுகின்றோம், மனைவி என்று சொல்லுகின்றோம், கணவன் என்று சொல்லுகின்றோம், நம் உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லியிருந்து எத்தனை உறவு முறைகளை சொல்லி மதிப்பு மரியாதையோடு நாம் நடத்துகின்றோம். ஆனால் உடலை விட்டு பிரிந்து சென்றால் அவர்கள் மீண்டும் இன்னொரு உடலுக்குள் சென்று மீண்டும் மனிதனில்லாத பிறவிக்கு நாம் இதை போன்ற நிலைகளுக்கு நாம் சென்றுவிட அனுமதிக்க கூடாது. அதை போன்ற நிலையில் வராதபடி அவர்களை நாம் அழியா ஒளி சரீரம் பெற செய்ய வேண்டும். நமக்கு முன் நம்மை வளர்த்த உருவாக்கிய அந்த தெய்வங்களை அழியா ஒளி சரீரம் பெற செய்ய வேண்டும் என்று இதை நமக்கு ஞாபகப்படுத்தி முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சேவையாக இது மனிதன் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தலையாய கடமையாக இது குருநாதர் உணர்த்துகிறார். நாம் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம், இறக்கக்கூடாது அல்ல இதை போன்று நம்ம கீழான நிலையில் போகக்கூடாது என்று விரும்புகிறோம். ஆனால் உடலுக்கு பின் என்ன ஆகின்றோம், எங்கே செல்கின்றோம் என்று யாரும் சிந்திப்பதில்லை. இதைத்தான் குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எமக்கு இதையெல்லாம் தெளிவாக எடுத்து காட்டினார். ஆக நாம் இன்று மனிதனாக இருந்தாலும் இந்த உடலுக்கு பின் நாம் செல்ல வேண்டிய எல்லை சப்தரிஷி மண்டலமே. ஆக அந்த உந்தி செலுத்துவதற்குத்தான் ஞானிகள் இதை போன்ற உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை வின் செலுத்து மார்க்கங்களாக ஏற்படுத்தினார்கள். காலத்தால் மறைந்து விட்டது. நம் குருநாதர் நினைவுபடுத்தி வழியை காட்டுகின்ற அதற்குண்டான பாதைகளையும் அதற்குண்டான மார்க்கங்களையும் அதற்குண்டான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நமக்குள் இது பதிவாக்கி அது வின் செலுத்தக்கூடிய அந்த பக்குவத்தையும் ஊட்டுகின்ற இதன்படி நாம் செய்ய வேண்டும், இதன்படி ஒவ்வொருவரும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று குரு இதழை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
கனவு புரிந்து வாழும் அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த கனவின் உணர்வுகள் மனைவின் உணர்வுகள் உண்டு. இதே போல மனைவி பிரிந்து சென்ற கணவன் உடல்களிலும் அவருடைய உணர்வு உண்டு. நமக்கு இல்லையே என்று தவறாக எண்ண வேண்டாம். அவர் உணர்வு உடலுக்குள் இருக்கும் போது இன்று நாம் தியானித்த வலுவும் தலை கொண்டு அந்த ஆன்மாக்கள் வேறு உடலிலே சென்றிருப்பினும் அல்லது பாசத்தால் உங்க உடலுக்குள் அந்த ஆன்மா சென்றாலும் இந்த உணர்வின் தன்மை உங்க உடலுக்குள் அது உருவாக்கி இந்த உடலுக்கு சென்றதும் ஒரு உயிரும் அதன் தலை கொண்டு அங்கே சப்தரிஷி மண்டலம் அடையலாம். அல்லது வேறொரு உடலுக்குள் அவர் சென்றிருந்தாலும் அவர் உணர்வு உங்களுக்குள் வலுவிருப்பதனால் இதே போல கால துருவ தியானத்தில் அவர் இங்கே அந்த சப்தரிஷி மண்டலம் அடைய வேண்டும், தடையில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று வேண்டி பெற்றால் அந்த உணர்வும் வலிந்து கொண்டு அவர் இன்னொரு உடலுக்குள் சென்றிருந்தாலும் அது வெளிவந்துவிடும். ஒரு உடலுக்குள் சென்று வெளிவந்துவிட்டால் இப்போது நாம் இதே போல செயலாக்கவில்லை என்றால் அந்த உடலில் சேர்த்த வேதனை உணர்வுண்டு அந்த விஷத்தன்மை கொண்ட உடலுக்கொத்த வேறொரு உடலுக்குள் அழைத்து சென்றுவிடும், உரு பெற்றுவிடும். ஆனால் இப்போ ஒரு உடலுக்குள் சென்றதும் உணர்வு இயக்கமாக உணர்த்தப்பட்டு அந்த உணர்வை அந்த விஷத்தன்மையை அந்த உடலுக்குள் வளர்த்துக் கொள்ளும், அந்த உடலை வீழ்த்திவிடும். வளர்த்து கொண்ட உணர்வு கொண்டு வெளியே வந்தத்தில் நாயோ நறியோ பாம்போ கீழா உருவாகும், அதை ஆக விடாமல் தடுத்துக் கொள்ளுங்கள். குரு காட்டி அறுவழியும் நீங்கள் பார்க்கலாம். இதன்படி நீங்கள் உந்தி தள்ளும் போது தியானத்தில் எடுக்கும் போது அவர் உணர்வு உங்கள் உடலுக்குள் இருந்தபின் நீங்கள் இதனடி நீங்கள் செய்தால் அந்த உடலை விட்டு வந்தபின் அந்த சப்தரிஷி மண்டலம் அடைந்தால் நான் இங்கே சென்றிருப்பேன் என்று உணர்வு ஒளி அழிவுகள் உங்களுக்குள் வரும், அதை அறியலாம். இதே போல சப்தரிஷி மண்டலம் அடைந்த உணர்வு அந்த குடும்பத்தை சார்ந்த உணர்வுகளையும் அந்த உணர்வை நினைவுபடுத்தும், நீங்கள் அதையும் உணரலாம். ஆகவே அவசியம் கண்ட அறுவழியில் அணு நாட்களை பெருக்கி உணர்வு நுகர்ந்து துருவனாகி துருவ நட்சத்திரமாகி அதன்படி பின்பற்றி சென்றவர்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலையில் நாமும் தடையில்லாத நிலைகள் அடைவோம். ஆக முன்பு சூரிய குடும்பம் நட்சத்திரங்கள் மற்ற நிலையை கொண்டு வளர்ந்தாலும் இந்த சூரிய குடும்பத்தில் பூமியில் வளர்ந்த உயிரணுக்கள் தன் வளர்ச்சியின் தன்மையில் வளைந்தபின் நாம் இதன்களில் நுகர்ந்து என்றும் ஒளியின் சரீரமாக மரணமில்லா பருவாள் என்றும் பிறவியில்லா நிலை என்றும் என்னும் 16 என்ற நிலை அடையலாம். 16 வயது திருமணம் ஆனத்தும் அதே போல அகண்ட உலகில் அவன் என்றுமே அந்த இளமை பருவ போட அகண்ட உலகம் தொழுது அதில் இளமையின் தோற்றமே வரும். ஆகவே அந்த நிலை நாம் அனைவரும் அடையலாம். மனிதன் ஆனத்தின் தான் இதை அடைய முடியும். ஆனாவது அறிவின் துணை கொண்டு நமக்குள் கவர்ந்து உணர்வினை நமக்குள் எத்த நாணங்களை உருவாக்க முடியும். இந்த உணர்வினை வளர்த்துவிட்டால் அதனோடு நாம் தடையில்லா நிலையில் அடைய முடியும். இன்னொரு வரையும் அவசியம் உணர்ச்சிய உணர்வை வியாசகன் உணர்ந்து அவன் தனக்கு வியாசக பகவானாக தனக்கு உருவாக்கி அவன் இன்று சப்தரிஷி மண்டலங்களுடன் இணைந்து வாழ்கின்றனர். அவர் உணர்த்திய அறுவடிப்படி நாம் இவ்வழியில் சென்றால் அங்கே அடையலாம். அதை வேறுக்கு மாறாக மரங்களாக மாற்றப்பட்டு அதன் வழியே சென்று யாகங்களும் வேலிகளும் நடத்தி அந்த உணர்வு வளர்த்து கொண்டால் அதே மந்திரத்தை எவர் ஜெயிப்பாரோ அவர் உணர்வுக்குள் தான் நாம் சொல்லும். ஆக அருமையின் உணர்வு இங்கே வளர்த்து கொண்டால் இந்த உணர்வின் நினைவாற்றல் கண்ணின் நிலையை ஊட்டப்படும் போது இந்த உடலை விட்டு ஒரு சென்றத்தில் அந்த வலுவின் தனி கொண்டு நம் உயிர் அங்கே அடித்து சென்று உடலை பெரு உணர்வை கருத்து வைத்து ஒளிவரும் சரீரம் பெற முடியும்.
மனிதனுடைய கடைசி எல்லையாக நாம் எங்கே செல்ல வேண்டும், எதனுடன் போய் ஒன்ற வேண்டும் என்பதே குரு இதிலே பல உதாரணங்களையும் பல விளக்க உறவுகளையும் பல நுண்ணிய உணர்வுகளையும் இது நமக்குள் தெளிவாக்கி தெரிந்து தெளிவான அந்த உணர்வுகளை நாம் பற்றுடன் பற்றி அது சீராக கடைபிடித்து அந்த வழியில் செல்வதற்கு உணர்த்துகின்றார்கள். இன்று இந்த செய்வினை மருந்துகள் இது போன்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது போன்று மருந்து வைத்து விட்டார்கள், அதனால் எனக்கு வைத்த வழி அதிகமாக உள்ளது என்றெல்லாம் சொல்லி அந்த மருந்தை எடுப்பதற்கு என்றும் சில வருடம் அணுகி அவர்கள் அதற்கென்று சில உபகரணங்களை வைத்து வாய்க்குள்ளே கூட ஒரு குழாய் போன்று விட்டு அதை அவர்கள் உறிஞ்சி எடுப்பதாகவும், அதிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எலும்பையோ ஏதோ ஒரு துண்டையோ எடுத்து காண்பித்து இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வோன்று அது வைத்து விட்டார்கள், இப்போது நான் எடுத்து விட்டேன், இனி உங்களுக்கு வைத்த வழி இல்லை என்று எடுத்து காண்பிப்பார்கள். அவர்கள் பொருளுக்காக செய்கின்றார்கள். நாமும் அது போன்று சில இது போன்று மருந்தை எடுத்தேன் நல்லதாகிவிட்டதா என்றால் அது அப்புறம் அவர்கள் கேட்டால்தான் தெரியும். இப்படியெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் காசு செலவழிந்ததுதான் மிச்சம். ஏனால் அவர்கள் இது போன்ற நிலைகளை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள், இதனுடைய இந்த வழிமுறையை பின்பற்றி அவர்கள் பொருளுக்காகவும் அவர்கள் ஆசைக்கும் அவர் செயல்படுகிறார்கள். நாம் இதற்கு வழி தெரியாதபடி இங்கே போனால் சரியாகுமா அங்கே போனால் சரியாகுமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டுதான் அதில் போய் நாம் வீழ்ந்து விடுகிறோம். ஆனால் குரு இது போன்ற ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி, ஒரு அம்மா இது போன்றுதான் எனக்கு வயிற்று வழி தீராத வழியாக இருக்கின்றது என்று இது எப்படியாவது நீங்க வேண்டும் என்ற நிலையில் கொண்டுதான் இங்கு வருகின்றது. வந்து இது சொன்ன முறைப்படி ஒரு மாத காலங்களாக பல பயிற்சிகளையும் பல உணர்வுகளையும் சொல்லி துருவ நட்சத்திரங்களும் சிறுகு சிறுகு எடுத்து இதை எடுத்துக்கொண்டே வாருங்கள். இந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த விஷத்தன்மை இருக்கும் பொழுது சில நேரம் வழி இருக்கு, இதை எடுத்துக்கொண்டே வாருங்கள் சரியாம என்று சொல்லி அதன்படி அந்த அம்மா இங்கேயே தங்கி இருந்து ஒரு மாதம் கழித்து அது ஓரளவுக்கு நன்றாக ஆனது. அது நன்றாக ஆனதும் அது என்னிடம் வந்து, அதாவது குருவிடம் வந்து என்ன சொல்லுகிறது என்றால், நான் இங்கே வருவதற்கு முன் அந்த மருந்து வைத்தார்கள் என்று அந்த நிபுணரிடம் சென்று நான் மருந்து எடுத்து வைத்து தான் இங்கே வந்தேன், அதை உங்களிடம் சொல்ல மறந்து விட்டேன் என்று சொல்லி ஒரு மாதம் காலமாக இந்த வயிற்று வழி நீங்க வேண்டும் என்ற உணர்வுகளை எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை எடுத்து அது சிறு சிறு அந்த உணர்வுகள் விளைந்து அதனால் என்னுடைய வயிற்று வழி நீங்கியது என்று சொல்ல முடியவில்லை. ஏற்கனவே பதிவான உணர்வுகள் தனக்குள் வளர்த்து கொண்ட உணர்வுகள், ஆக அந்த மருந்து எடுத்தவன் தான் இந்த அந்த பொருளை எடுத்தான், அதனால எனக்கு வயிற்று வழி போனது என்று சொன்னார். இதற்கு நாம் எப்படி விளக்க உரை சொல்வது என்று இது போன்று என்னென்ன நம் பதிவான உணர்வுகள், நான் எதையோ ஒன்றை நுகர்கின்றோம், அதனால் நமக்கு எத்தனை தொல்லைகள் வருகின்றது. ஆனால் தொல்லைகள் வந்த பின் அதற்கும் இதற்கும் கணக்கு பார்க்க தெரியாமல் இன்னதுனாலதான் இப்படி வந்தது இன்னதுனாலதான் இப்படி வந்தது என்று நாம் விடாப்பிடியாக மற்ற உணர்வுகளைத்தான் பிடித்துக் கொள்கிறோமே தவிர நமக்குள் எது இயக்கின்றது, எது எதுவாக ஆக வேண்டும், நாம் எதை எப்படி மாற்ற வேண்டும் என்று இந்த வழிமுறைகளைத்தான் உங்களுக்குள் சொல்கின்றேன். என்னால் சதா உங்க உயிரை கடவுளாக மத்தி குரு காட்டிய வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்றும் அந்த தீமையை வென்ற நஞ்சினை வென்ற உணர்வு ஒளியாக மாற்றி அந்த சக்தி வாய்ந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கப்பெற செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய தியானம், என்னுடைய தவம். இதைத்தான் உங்களுக்காக நான் சதா இந்த உணர்வு எடுத்துக் கொள்கின்றேன். இந்த உணர்வுகளை பாய்ச்சப்பட போகும்போது இன்று நாம் எப்படி ஒரு நெல் வயல்களில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நெல் வயல்களுக்கு அதிக அளவில் நீரை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த நீர் இல்லை என்றால் அந்த பயிர் செழிப்பாக வளர முடியாது. ஏனால் அந்த மண்ணிற்குள் பல களைகளும் அது போன்ற வித்துகளும் அதற்குள் இருக்கப்பட போகும்போது இந்த நீர் இல்லை என்றால், நீர் வற்றிவிட்டது என்றால் அந்த களைகள் எல்லாம் தளதளவென்று முளைத்துவிடும். அந்த நெல்லுக்கு கிடைக்க வேண்டிய சக்திகளை எல்லாம் அது உறிஞ்சிவிட்டால் அங்கே நெல்லினுடைய வளர்ச்சி நாம் காணவே முடியாது. இது போன்றுதான் நமக்குள் எத்தனையோ உணர்வுகள், பல கோடி சரீரங்கள் எடுத்ததும் சரி, இந்த சரீரத்தில் எடுத்துக்கொண்டதும் நம் ஆன்மாவில் இருப்பதும் ஊழ் வினை என்ற வித்துகளாக அது மறைந்த நிலையில் இருக்கின்றது. அது எழுந்து விட்டால், அதற்குண்டான உணவு கிடைத்து விட்டால், அதற்குண்டான ஆகாரம் கிடைத்து விட்டால், அதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் அது உணர்வை கவர்ந்து அது இனமாக தன் இனத்தை பெருக்கி தன்னுடைய வளர்ச்சியாக வளர்க்கத்தான் தொடங்கும். அதற்கு அந்த கெட்டது என்று நாம் சொல்லியிருந்தோமே, இதற்கு சக்தி ஜாஸ்தி. நம்ம நல்லதை உருவாக்க வேண்டும் என்றால் அது சிரமப்பட்டுதான் வளர்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் தீயது உடனுக்குடன் வளர்ந்து விடுகிறது. அதற்காக வேண்டிதான் உங்களுக்குள் அந்த உணர்வுகள் ஊழ் வினை என்ற வித்தாக அது மறைந்து நின்று உங்களுக்குள் எப்பொழுதுமே அது எழாத வண்ணம் அந்த உணர்வுகளை அடக்கி வைத்திருப்பதற்காக திரும்ப 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 துருவ நட்சத்திரத்தின் மகிழ்ச்சி நல்சக்தியும் பெற வேண்டும் என்று உங்களுக்குள் உபதேச வாயிலாக, அது மட்டுமல்ல தொடர்ந்து உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று குருநாதர் காட்டிய வழிபடி அந்த உயிரை கடவுளாக அமைத்து அந்த அலைகளை பாய்ச்சி கொண்டே இருக்கின்றேன். அது அந்த அலைகளை பாய்ச்சி கொண்டே இருக்கும்போது நீங்களும் இதுபோன்று எண்ணி எடுத்து அந்த சக்தி பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சி நல்சக்தி பெற வேண்டும் என்று என் வயிறு வழி நீங்க வேண்டும், என் தலை வழி நீங்க வேண்டும், என் மேல் வழி நீங்க வேண்டும், அது எந்த நிலை இருந்தால் அது நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் என்று இந்த அருள்சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டே வந்தால் அந்த உள் வினை என்ற வித்துகள் அதற்குண்டான ஆகாரம் கிடைக்காதபடி அது அப்படியே அமைங்கி விடுகின்றது. அது இந்த உயர்ந்த உணர்வு நாம் எடுக்க போகும்போது இது ஓங்கி வளரக்கூடிய சந்தர்ப்பமாக வருகின்றது. அது இப்படி இது கொண்டு சென்றால்தான் இந்த வாழக்கூடிய சிறிது காலத்தில் நாம் அந்த உயர்ந்த உணர்வை நமக்குள் மகசூலாக எடுத்து அதை அழியா ஒளி செய்து நாம் பெற முடியும். இல்லை என்றால் இது தீராத நிலையாக இருக்கின்றது, இது என்ன செய்தாலும் போக மாட்டேன் என்று இது போன்ற உணர்வுகளுக்கு நாம் வீரியம் கொடுத்து விட்டால் எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்தாலும் அது சாமி தான் செய்து கொடுப்பார். அல்லது மற்ற தெய்வம் தான் செய்து கொடுக்கும், அல்லது மருந்து எடுப்பவன் தான் எடுக்க முடியும் என்று இப்படி நான் வெளியிலே சென்று கொண்டிருக்க முடியுமே தவிர நமக்குள் இந்த ஆற்றல் மிகுந்த சக்தியை நான் பெற முடியும். நம்ம எண்ணத்தினால் தான் இந்த நோய்கள் வந்தது, நம்ம எண்ணத்தினால் தான் இந்த தீமைகள் வந்தது, நம்ம எண்ணத்தினால் தான் அவ்வளவும் வந்தது. ஆக இதே எண்ணத்தை கொண்டு உயிரான ஈசன் என்ன இந்த மகரிஷி நரசக்தி எடுத்து நமக்குள் அந்த உயர்ந்த உணர்வுகளை வளர்த்து கொண்டு இதுபோன்ற தீமையிலிருந்து விடுபடுவோம் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அந்த வருவதற்கு தான் இதையெல்லாம் உங்களுக்கு விளக்க உரையாக சொல்லி எது எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று தெளிவாகி கொண்டு வருகின்றோம். என்றால் இன்று பரிணாம வளர்ச்சி நாம் ஒரு உயிரினத்திற்குள் இன்னொரு உயிரினத்திற்குள் வலிமை கொண்டது தாக்கப்பட போகும்போது சிறிது நேரத்திலே அந்த உணர்வு அது அதிகமாக அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எந்த உயிரினம் அது வலிமையாக தாக்கியதோ அதே எண்ணி அதற்குள் சென்று அதுவாக அது மாறிவிடுகின்றது. ஆனால் இந்த மனிதனாக நாம் வளர்ந்த பின் நாம் இந்த சரீரத்தில் எதை நினைக்கின்றோம், நாம் உங்களுக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் ஞானிகளாக வேண்டும் என்று நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அவன் எப்படி செய்கின்றான், இவன் இப்படி செய்கிறான், என் உடலுக்குள் இப்படி இருக்கிறது, என் தொழில் இப்படி இருக்கிறது, குடும்பம் இப்படி இருக்கிறது என்று இதை தியானித்துக் கொண்டிருந்தால் நாம் பரிணாம வளர்ச்சியில் மற்ற உயிரினங்கள் எப்படி அந்த வலுவான உணர்வை எடுத்து வலுவான சரீரத்தை பெற்று பரிணாம வளர்ச்சிக்கு வந்ததோ இந்த வாழ்க்கையில் நாம் வலுவற்ற உணர்வுகளை நாம் சுவாசித்துக் கொண்டு இதையே இறுக்கி பிடித்துக் கொண்டு இதிலிருந்து மேலும் முடியவில்லையே, இந்த கஷ்டம் என்னிடமிருந்து போக முடிய போக மாட்டேன் என்கிறதை இப்படித்தான் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனிதனான பின் நாம் எந்த வலுவான உணர்வுகளை நுகர வேண்டும் என்றால் இந்த மகரிஷியின் அரிசக்தியை தான் நாம் நுகர வேண்டும். கஷ்டம் என்று வந்தாலும், துன்பம் என்று வந்தாலும், துயரம் என்று வந்தாலும், உடல் வலி என்று வந்தாலும், எந்த விதமான தீமையோ பகமையோ எதிர்நிலை உணர்வு எது வந்தாலும் அந்த வலுவான உணர்வுகளை நாம் துருவ நட்சத்திரத்தின் உடல் மகரிஷியின் அரிசக்தியை நாம் எடுத்துக்கொண்டே வந்தால் இதுபோன்ற தீமைகள் ஒடுங்கும். நாம் இந்த பரிணாம வளர்ச்சியில் தேய்பிறை ஆகாதபடி நாம் மீண்டும் வளர்ப்பறையாக அழியா ஒளி சிறீரம் பெற முடியும். ஆக நம்மை உருவாக்கி என்றால் அந்த உயிருக்கு செய்ய வேண்டிய சேவை இதுதான், மனிதனாக பிறந்தவருடைய அடைய வேண்டிய எல்லை இதுதான், அது அந்த எல்லை அடையும் மார்க்கத்தை தான் குரார் காட்டி வழி இதை உணர்த்தினேன் என்று நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
யாராவது சொல்லியிருப்பாங்க சாமி கிட்ட போனே நல்லா இருக்கும், அது அவங்க சொன்ன முறை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இங்க வந்த உடனே நம்ம இருக்கிற குறையெல்லாம் சொல்லிட்டோம்னா சாமி நிவர்த்தி பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறாங்க. அதனோடனே குறையெல்லாம் இப்படி இருக்குங்க, இடுப்பெல்லாம் வலிக்குங்க, மேலெல்லாம் வலிக்குதுங்க, வயிற்றெல்லாம் வலிக்குங்க, போமாட்டான் போல ஒரு அம்மா கேட்ட இங்கேயே ஒரு மாசமா ரெண்டு மாசமா இருக்கு. அதுக்குள்ள குடலுக்குழுக பொண்ணு வந்து இவங்க செய்த தப்பு முக்கியமான இடங்கள்ல போய் குடல் வச்சு ஊதி மருந்து இருக்குன்னு மருந்து உள்ளுக்கு செலுத்திட்டு மறுபடியும் எடுத்திருக்கிறேன். யாராவது போயாச்சுன்னு உனக்கு மருந்து இருக்குன்னு கேள்வி, வைத்த வழியே தெரியலன்னா மருந்து இருக்குமா, ஏதாவது அவன் குழாவுக்குள்ள வாயில போட்டு ஊதிட்டு புசுன்னு ஊதி கேட்டுன்னு பாருங்க இவ்வளவு வந்திருக்குன்னு காமிப்பாங்க. இது காசு வாங்கணும், ஏன்னா அவங்க நம்பிக்கை இருக்குது இல்ல, என்னால் வச்சிருக்கேன்னா நம்பிக்கை போனோம்னா இது எடுத்தாச்சுன்னா புண்ணு தீர்த்துக்கணும், எடுத்த பிற்பாடு அந்த வைத்த வழி விட்ட பாடு இல்லை இவங்க கிட்ட. இந்த மாதிரி இசை வந்து மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, அதை எடுத்துருக்காங்கன்னு நம்ம வழக்கத்துல இதெல்லாம் நிறைய இருக்கு. பார்த்தங்க நம்ம மருந்த அப்படிம்பாங்க, நம் எண்ணம் தகுந்த மாதிரி இதை எடுத்தாச்சுன்னு அப்படி முன்னாடி காமிச்சாச்சுன்னா ஓஹோ எடுத்தாச்சுன்னு போயிடும். இப்படித்தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இந்த எண்ணம் வித்தான ஒருபாடு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வைத்த வழி இருக்கிறான்னு வைத்த வழிக்குதான் போய் மருந்து எடுத்தாங்க. வைத்த வழி போயிருக்குதான இல்ல, எண்ணெய் விட்டு போக மாட்டேங்குது, எண்ணெய் விட்டு போக மாட்டேங்குதுன்னு மறுபடியும் காசையும் கொடுத்து போட்டு வர்றாங்க. சரி நீங்க இதெல்லாம் எண்ணத்தை மாத்துறதுக்கு இந்த மாதிரி உணர்வு எடுத்து சாப்பிடுங்கமான்னு சொல்லி போட்டு வைத்த வழி குறைஞ்சிட்டு வருது. அது தனக்குள்ள அந்த விஷத்தின் தன்மை வரப்பட போகும்போது லேசா வலிக்கு, நீங்க இந்த மாதிரி செய்து குறைச்சிங்கன்னு சொல்றோம், அது குறைஞ்சி வருது. அப்படி சிறுக 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 வளைச்சி ஓரளவுக்கு அது நிறைச்சு கொண்டு வரோம். இன்னைக்கு வந்து இங்க ஒரு மாசமா தங்கி இருக்குது, இன்னைக்கு வந்து அன்னைக்கு மருந்து எடுத்துட்டு வந்தானுங்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. இங்கே இருக்கிறாங்க கூட்டம் இல்லாத நேரத்துல கேட்கலாம், அதனால சொல்லாம விட்டுட்டேன்னு வந்து கேக்குறாங்க. நான் எதை பாக்குறது, இந்த சொல்லுனால் நீங்க எடுத்துக்கொண்ட விதைகள் அது வித்தாக மாறுது, விதையா மாறியது, பின் அதை தான் எழுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இங்கே இருந்து ஒரு மாசமா இருந்த தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்றது. இதே மாதிரி நீங்க அங்க இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுது, என் இடுப்புல இருக்கிற வழியெல்லாம் நீங்களும் அப்படின்னு சொல்லி கேட்கணும், என் வைத்த வழியெல்லாம் நீங்களும் கேட்கணும், எனக்கு தலைவலிக்கு தலைவலியெல்லாம் நீங்க தலைவலிக்குன்னு இருக்கு நிக்க, தலைவலி நீங்கன்னு நான் நலமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம்னா நல்லா இருக்கு. அது திரும்ப திரும்ப என் தலைவலி என்னை விட்டே போக மாட்டீங்க, என் வைத்த வழி என்னை விட்டே போக மாட்டேன், அப்பலாம் அவரு எல்லாம் இருக்குது மேல அரிக்குது, சரி இதெல்லாம் இது சாப்பிடுங்க போயிடும் வாக்கு கொடுக்குறோம். இந்த வாக்கு விதைதான், ஒருத்தன் திட்டவனை மட்டும் ஆழமா போயிட்டு இரு நான் உன்னை பாக்குறேன் பாக்குறேன் அதை விளைய வச்சுக்கிறாங்க. அட நோய் நீங்கி போகணும்னு என்கிட்ட இருக்கிற அந்த ஒத்துழை ஒண்ணுதான், சதா தியானிக்கிறேன், எல்லாருடைய நிலைகளும் வரக்கூடிய நோய் போகணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப எப்படி இந்த வயல்கள்ல அருவம்புல்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்காக வேண்டி அந்த புல் களை நீக்கின்னு சொல்லிட்டு ஒரு இதை நீக்கி விட்டுறாங்க, தொழிச்சு விட்டுறாங்க. அப்ப அந்த களை நீங்குது. அதுக்குள்ள ரெண்டு பயிரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரம் அனுப்பிச்சு வைக்கணும். அதுக்குள்ள ரெண்டு நெல் பயிரை எடுத்து விட்டாச்சுன்னா அப்புறம் அறுத்துட்டு வந்தாச்சுன்னா அப்புறம் இந்த மருந்தோட வேகம் குறைஞ்சிக்கும், மறுபடியும் புல்லு வேகிய வந்துடும். இப்ப நெல் பயிரை நாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நெல் என்ன செய்யறோம், தண்ணி புல்லா ரெப்பி வச்சிடறாங்க. அப்ப இதுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவை. இந்த புல்லெல்லாம் போட்டு அமுக்கி வச்சுட்டோம்னு முளைக்கிறதே இல்லை. அது கொஞ்சமூண்டு தண்ணி மட்டும் விடாம இருங்க, திகுதிகளும் வந்துட்டு அப்புறம் நெல் காணாம போகும். இந்த மாதிரி நாம இந்த உணர்வை கொடுத்து இந்த உங்களுக்கு இதெல்லாம் கெட்டு அதாவது வாக்கு கொடுக்கறோம். நான் சதா ஒவ்வொரு உயிரையும் கடவுளா நினைக்கிறேன், அந்த உடலை கோயிலா நினைக்கிறேன், மனிதனாகிய உயர்ந்த குணங்கள் எல்லாம் தெய்வமா நினைக்க வணங்குறேன். அந்த தெய்வங்களுக்கும் இந்த உயிரான ஈசனுக்கும் அந்த மகிழ்ச்சியின் ஆசக்தி கிடைக்கணும், அவன் கெட்டிய கோட்டையில மனசு நிம்மதியா இருக்குன்னு நான் தியானிக்கிறேன். நீங்க என்ன தியானிக்கிறீங்க? எனக்கு அவன் அப்படி பேசினா என் பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு இதை தியானிக்கிறீங்க. நான் இவனுக்கு உதவி செய்தேன், என்னை இப்படி மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு தியானிக்கிறீங்க. ஏனென்றா இந்த விதையெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட நல்ல குணம் மனிதனை உருவாக்கிச்சு. நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை வேதனைப்பட்டோம், அவசரப்பட்டோம், சங்கடப்பட்டோம், அதுல எல்லாம் மீண்டு வந்தோம். எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு நாம சுகமா இருக்கிறோம், வேதனை ஆயிடுச்சுன்னா ஏதோ வைத்தியம் செய்து வேதனையை குறைச்சிக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யறோம், ஆட்டுக்கு ருசியா வேணும், நம்ம வாய்க்கு ருசியா வேணும், உடம்புக்கு பலம் வேணும்னா ஆட்டு அறுக்கிறோம். இப்ப சாப்பிடுறோம் மனிதனை, மனிதன் சாப்பிடுறான். இப்ப முந்தி என்ன செய்தது, தவளை வண்டை பார்த்தோன்னே தன் பசி போக்கு அதை விழுங்குது. ஆனா அந்த வண்டோட உயிர் தவளையாக பிறகுது. இப்ப பாக்குறோம் ஓனா அது இது பள்ளிங்களை பாக்குறேன் அப்படியே பம்பிக்கிட்டு இருக்கோம். இங்க பொண்ணு லவக்கும் பாய்ச்சாம் பள்ளி எடுத்து விழுங்குது. அதுக்குள்ளுக்கு படுற அவசிய பார்த்தோம்னா பெரிய அவசப்படுது. அப்ப அதுக்குள்ள போன என்னை கொள்ளுதேன்னு நினைக்குது. இந்த உணர்வோட உயிர் ஒன்றிக்கிடுது. ஆனா இந்த பல்வியே இதுக்கு இறையாயிருது. ஆனால் இதையோட அந்த இறையானாலும் இந்த உயிர் இந்த உணர்வோட ஒன்றி அந்த பல்வியோட உணர்வை எடுத்து முட்டையாகி என்ன செய்யுது, இந்த ஈயோட உயிரும் அந்த பாச்சானோட உயிரும் பல்லியா பிறகு. இப்படித்தான் நாம எல்லாம் அவசப்பட்டு இப்ப வந்திருக்கிறோம். அவசியம் நீக்கிறதுல இருந்து தப்பி உடனே அது போயிட்டோம். இப்ப நாம எங்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாம எதையெல்லாம் தியானிக்கிறோம், என்னை காட்டிலும் என்னை மோசமா பேசுறேன் கொஞ்சம் கவனம் இருந்த நான் சொன்னேன், என்னை கேவலமா பேசுறேன், இவனை பாரு என்ன பண்றேன்ட்டு அந்த குடும்பத்தையே கெடுக்கிறதுக்கு என்ன செய்யுமே செய்யும். அப்ப அவன் கெழுமதி செய்தான், அந்த உணர்வு நமக்குள் விளையுது. அப்ப இந்த விஷமான தன்மைகள் என்ன செய்யுது, நமக்குள் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டே போகுது. நாம தப்பு பண்ணல. அதே பாதாம் போட்டு நல்ல சரகு போட்டு நல்ல ஜிலேபி போட்டு சுட்டு வச்சிருக்கிறீங்க, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டா நிச்சயம் காரமா இருக்கு. அதுல நேரம் உப்பு அதிகமா போட்டு அதனுடைய ருசியும் கெட்டு போடும். இந்த மாதிரி நாம உயர்ந்த குணங்களில நம்ம எரியாத பல நிலைகள் சேர்த்து நமக்கு இத்தனை வேலைகளை உண்டாக்கு. நாம் தப்பு பண்ணல. ஆனா நாம எதை தியானிக்கிறோம், இதையே தியானிச்சு போறோம். நான் எதை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, உங்க உயிரை கடவுளா மதிச்சு, உங்க உடலை கோயிலாக மதிச்சு நான் இதை தியானிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா உங்களை மனிதனா உருவாக்கி அந்த நிலைகள் இந்த உடல்ல அந்த மகிழ்ச்சி நான் சக்தியால அவங்க நீங்க நல்லா இருக்கணும் நான் தியானிக்கிறேன். அந்த தியானத்தில் விளைந்த அந்த எண்ணம் உங்கள்கிட்ட சொல்லா சொல்லி இதை நீங்க திருப்பி இதை எண்ணுங்க, உங்க நோய் நீங்கி போகணும்னு சொல்றேன். அது உங்களுக்குள் வித்தா பட்டு என்ன செய்யுது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எப்படி நெல் வயல்ல தண்ணி அதிகமா விட்டு அதை மீச்சி வச்சப்படி நெல் விளையிற வயலும் உள்ளுக்கு அடங்கி நிற்கும். கடைசியில நீங்க நெல் அதுக்கிற போகும்போது தண்ணி வச்சிருச்சுன்னா என்ன பண்ணும், இந்த புல்லு கலகலகலகலன்னு வந்துருது, விளைஞ்சிடும். அதுக்கெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களை என்ன செய்யறோம், நாம் ஏற்கனவே உங்ககிட்ட அது முளைஞ்ச வித்துகள் ஊர் வினையாக இருக்குது. அந்த வினையை எழுப்ப விடாதபடி நெல்வயல்ல நீங்க எப்படி தண்ணி வச்சுன்னு இதே மாதிரிதான் உங்களுக்கு வாக்க கொடுக்கறோம். நான் சதா அதை தியானிக்கிறேன், இந்த வாக்குகளை கொடுக்கறேன், இதை நீங்க பதிவு செய்திருந்த நீங்க அந்த மகிழ்ச்சி நாள் சக்தி நீங்க பெற வேண்டும் என்று இந்த உங்களை அதை உங்களுக்குள்ள இருக்கு கெட்டதை எழும்ப விடாம தடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் இந்த வாக்குகளை கொடுக்கறோம். வாக்குகளோட கொடுக்கறத மட்டுமில்ல, நாம சொல்லிக்கிட்டே உங்களை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அலைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒருத்தன் திட்டவனை நீங்க பதிவு செய்யிட்டா அவனை திருப்பி திருப்பி எண்ணும் போது அன்னைக்கு போற உங்களுக்கு எப்படி மேலெல்லாம் கை காலெல்லாம் அந்த கொடையுது, கை அந்த கோபம் வருது, அந்த கொதிப்பு வருது. இதே போல இது உங்க உடல்ல அந்த ஊழ்வினையாக இருந்து அது வித்தாக நினைக்கும் போது கை கால் குடைச்சல் வருது, இந்த வேதனை வருது, எரிச்சல் வருது. இந்த எரிச்சல் வர்ற நேரத்துல நீங்க அந்த சப்த ரிஷிகளின் அந்த சக்தி நான் பெறணும், என் உடல் முழுது படணும், இது கூட்டிட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கிப்போம். அதான் நேற்றுதான் சொல்லிட்டோம்ல, என்னைக்கேன்னு சொல்லுவானே, கொஞ்சம் சொல்லிட்டு இருப்போம். வயிற்று வழி கொஞ்சம் உண்டு விட்டு வச்சு, மேல் வழி உண்டு வச்சுன்னு விட்டு வச்சுல என்ன ஏன் சொல்லுவானே, அப்படின்னு விட்டாச்சுன்னா மறுபடியும் அது குதிரை அரிக்கணும். அப்புறம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும் சொன்னால் பத்தாது. ஏனென்றால் கெட்டதுக்கு சக்தி ஜாஸ்தி. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஆடு புலியை பார்த்த உடனே கொண்டு போடும், தண்ணி தின்னு போடும் தின்னு போடும்னு அதை நினைக்குது. அந்த உணர்வை எடுத்து எடுத்து, புலியோட உணர்வெல்லாம் எடுத்து 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 அனுப்பிச்சு புலியை ஆட்டை அழிச்ச உடனே அதோட நினைவோட ஆட்டோட உயிர் அன்மா புலி உடலுக்குள் போனோடனே புலியுடைய உணர்வா மாற்றி விடுது. இதை போலதான் தவளையே பாம்பு விழுங்கும் போது தவளையோட உயிர் அன்மா பாம்புக்குள்ள போகுது. இப்ப நமக்குள் இத்தனை வேதனையான நிலைகள் இருந்து நாம இப்ப எங்க போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த மனித வாழ்க்கையில இந்த தீமைகள் எல்லாம் வென்று இந்த சப்தரிசி மண்டலங்களாக இருக்கிறாங்க, இந்த உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றிட்டு இன்னைக்கு நிலை கொண்டு இருக்கிறாங்க. நாம அங்க போய் சேரணும், அதான் நம்முடைய கடைசி எல்லை.